ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிற பொழுது முழங்கிய ஏழு முத்துக்கள், ஏழு வார்த்தைகள் வெள்ளையுறந்தவைகளாயிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை நான் வாசித்து நாம் கடந்து செல்லலாம். திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தை எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயே 27வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து 36வது வசனம் வரைக்கும் சிஸ்டர் வாசிங்க. எல்லாம் அமைதியாக, வடிவாக, கவனமாக கேளுங்கள். சுருக்கமாக ஒரு சம்பவத்தை நாம் கவனித்து இந்த ஏழு வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். திருப்பிங்க, மத்தேயே எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 24வது வசனத்தில் இருந்து 36வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரநாள் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலே அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கமாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்துக்
கொண்டிருந்தார்கள்.
அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள்.
சுருக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லா சுவிசேஷங்களையும் இந்த பாடுகளை குறித்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடந்து வந்த அந்த சிலுவை பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசப்பட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கெஸ்தமனே தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாடு ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். அங்கே என்ன நடந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிற பொழுது அவருடைய வேர்வை முழுவதும் இரத்த துளியாக சிந்தியது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கேட்டது என்னவெனில், இந்த பாத்திரம், இந்த துக்கம், இந்த துயரம், இந்த வேதனை நீங்க கூடுமே, ஆனால் நீங்க டிக்கம் நல்லது, ஆனால் என் விருப்பம் அல்ல, உம் சித்தம், உம் விருப்பம் நீ முதல்லையே எழுதி வைத்திருக்கிறேன், தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாமே உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறது, ஆனால் என் விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீங்க முடிந்தால் நீங்க டிக்கமாவா, அல்லாவிட்டா உம் சித்தம் நிறைவேற வேண்டும். பிரியமானவர்களே, சிலுவை பாடு என்பது, இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது என்பது தச்சமையாக நடக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அது 800 வருஷங்களுக்கு முன்பதாக, எல்லாம் முன்பதாகவே எழுதப்பட்டு குறிக்கப்பட்டு இருந்த வார்த்தைகள் சிலுவையிலே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நிறைவேறுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் எல்லோரும் அந்த காலையிலே இயேசுவானவர் கைது செய்யப்படுகிற பொழுது எல்லாரும் எல்லா பக்கமும் சிதறு ஓடினார்கள். இயேசுவானவர் தனிமரமாய் நின்றார். இயேசு கைது செய்யப்படுகிற பொழுது எல்லாரும் அவர்கள் விட்டு ஓடிவிட்டார்கள். இயேசுவால் அழைக்கப்பட்டு, இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டு, ஊழியக்காரன் சொல்லி அழைக்கப்பட்ட யூதாஸ் கரியோத்து அன்பின் முத்தத்தை இட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா என்பதை நாம் அந்த சம்பவத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெரியமானவர்களே, அதற்கு அங்காலே மாறி மாறி பகல் இரவு எண்ணி சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கடைசியிலே பிலாத்துவானவர் இயேசுவை தப்புவிப்பதற்கு முயற்சி எடுத்தும் இயலாத கட்டத்தில் அவர் தண்ணீரை எடுத்து தன் கரங்களை கழுவி இந்த குற்றமில்லாத இந்த இரத்தத்தில் எனக்கு பங்கில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்ன பொழுது அங்கே இருந்த ஒரு ஜனக்கூட்டம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த இரத்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சொல்லி அவர்களுடைய தாய்ப்பரியத்தை அறியாமல் சொல்லிவிட்டார்களே, அறியாமல் சொல்லிவிட்டார்கள். அது இன்றும் தொடர்கிறது, அது இன்றும் தொடர்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பிற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்கப்பட்டார், சிலுவையிலே மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டார். அவரை சவுக்கினால் அடித்து கன்னத்தில் அரைந்து முள்முடியை சூடி முள்முடியை கோலினால் அடித்து அவரை காரி துப்பி இயேசுவானவரை சிலுவைக்கு கொண்டு போய் அடிக்க கொண்டு போகிற காட்சியை நாம் இந்த பகுதிகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெரியமானவர்களே, இதன் காரணவாளிகள் நாங்கள் என்பதை இந்த நாளில் நினைத்துக் கொண்டால் நலமாயிருக்க. இதற்கு முக்கிய காரணம் நீயும் நானுமே. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல நிற்பதற்கு இயேசு நம்மளை நினைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை காரி தூக்கி அடித்து அவர் ஒன்றுமே பேசவில்லையாமே. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் இங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல போய்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். பிதாவின் சித்தம் என்ன? அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவதனால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகவாசிகளாக மாற்றப்படுவதற்கு இது நடந்தாக வேண்டும். பிரியமானவர்களே, அதனால் இயேசுவானவர் சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜா வாக இயேசு என்று எழுதி அவர் சிரசின் மேல் வைத்தார் என்று சொல்லி கடைசியிலே நாங்கள் எங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவரை அடிக்கப்பட்டதின் காரணம் இவன் யூதனுடைய ராஜா என்றதை அவர்கள் எழுதி மாட்டி அவருடைய சிரசின் மேலே மாட்டி வைத்ததை எல்லோரும் பார்த்தார்கள். எல்லோரும் பார்த்து கடந்து சென்றார்கள். அநேகர் சிரித்தார்கள், அநேகர் மழுப்பினார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் பாடுபட்டு துக்கம் நிறைந்து எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் மறக்கப்பட்டு இருந்த வேளையிலே சிலுவையில் இருந்து ஏழு வார்த்தைகளை பேசினார். அந்த ஏழு வார்த்தைகளும் வலிமை நிறைந்தவைகள். அந்த ஏழு வார்த்தைகளும் காரியம் நிறைந்தவைகள். அந்த ஏழு வார்த்தைகளும் முக்கியத்துவம் நிறைந்தவைகள். அந்த ஏழு வார்த்தைகளும் கிறிஸ்தவத்திற்கு மிகவும் முக்கியமானவைகள். அந்த ஏழு வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரெண்டு கரங்களையும் வெறித்த வண்ணமாய் சிலுவையில் அடிக்கப்பட்டு கால்கள் ஆணிகள் நாள் அடிக்கப்பட்டு முள்முடி சூடப்பட்டு அங்கிகள் இல்லாத ஒரு வரதாபமான நிலைமையிலே அவர் இருந்து பேசிய ஏழு வார்த்தைகளே இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற மிகவும் முக்கியமான ஏழு வார்த்தைகளாகும். ஆகையினாலே முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தை முதலாவது வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய சபையிலே ஊழியம் செய்கிற பிரதர் ஜான் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். பெரியமானவர்களே, உணர்ந்த உள்ளத்தோடு கவனத்தோடு பாருங்கள். ஆண்டவர் சிலுவையில் இருந்து ஏழு வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த முதலாவது வார்த்தையை நாம் இந்த வேளையிலே நாம் பார்த்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோட பாவங்களுக்காகவும் உங்களோட பாவங்களுக்காகவும் ஒரு நாள் கல்வாரி சிலுவையிலே மூன்று ஆணிகள் மத்தியிலே தொங்கி அவர் மரித்து உயிர் தெழுந்து விட்டார். நம்ம இன்னைக்கு துக்கமா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம என்ன எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு புனித வெள்ளின்னு சொல்லுவாங்க. புனித வெள்ளினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சிலுவையில அடிக்கப்பட்ட நாள். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுகிற அந்த நாளை இல்லைனா வேதனைப்படுகிற துன்பப்படுகிற அந்த நாளை புனித வெள்ளின்னு இல்லைனா ஒரு புனிதமான நாள்னு யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா இறந்து போன அன்னைக்கு எங்க அப்பா இறந்து போன அந்த தினத்தை என்னால புனிதமான நாள்னு சொல்ல முடியாது. அது எனக்கு தாங்க முடியாத துக்கம் நிறைந்த நாள். யாராவது சொல்ல முடியுமா அவங்க குடும்ப உறவினரையோ இல்லைன்னா அவங்கள் மிகவும் அதிகமாக நேசிக்கிற ஒரு நபரை இழந்த அந்த நாளை புனிதமான நாள்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் ஏன் இன்னைக்கு புனித நாள் அப்படின்னா, இன்று உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் முற்றிலுமாக பரிகரிக்கப்பட்டு நாம் பரலோகத்திற்கு பாக்கியவான்களாக மாறின அந்த தினத்தை தான் நாம் இன்றும் அனுசரிக்கிறோம். ஆகையினால் தான் இன்றைய தினம் புனித நாள், புனித வெள்ளி அப்படின்னு நம்ம அனுசரிக்கிறோம். ஆகையினால் இது துக்கப்படக்கூடிய இல்லைன்னா சஞ்சலப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய நாள் அல்ல. மாறாக நாம் தேவனுக்குள்ளாக இன்னும் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும், இன்னும் தேவன் என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை முற்றிலும் அர்ப்பணித்தவனாக ஓட வேண்டும் என்பதை நினைவு கூறுகிற இந்த நாள். பொதுவாக மனிதருடைய கடைசி வார்த்தைகள் எப்பொழுதும் மிகவும் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். ஆகையினால்தான் இந்த கடைசி 7 வார்த்தைகளை பொன்மொழிகள் என்றும் இல்லைன்னா சிலுவை மொழிகள் என்றும் நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில 3 ஆணிகளுக்கு மத்தியில் நின்றவராய் சொன்ன முதலாவது வார்த்தை, திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 23:34. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 23:34.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
ஒரு நிமிடம் நம் இருந்த இடத்துல கண்களை மூடி தியானத்திற்கு முன்பதாக நம்ம அர்ப்பணிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்களுக்காக கல்வாரியில் அடிக்கப்பட்டதை நாங்கள் நினைவுகூறுகிற இந்த பொழுது தகப்பனே, எங்கள் ஆத்மாவை நீங்கள் உயிர்ப்பீங்க. பேசுகிற அடியானை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருக்குள்ளும் உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொருக்கா படிங்க அதை.
இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
முதலாவதாக ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதுக்கு முந்தின வசனமும் நம்ம படிச்சாதான் இந்த வசனத்துடைய ஆழம் நமக்கு புரியும். 33 வசனத்தை படிங்க.
ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும், அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும், அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள்.
நமக்கு தெரியும், இந்த கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் அனுமதித்தார், இல்லைனா எப்படிப்பட்ட நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், இல்லைனா எப்படிப்பட்ட அவமானங்களை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது அப்படிங்கிற எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் அவர் அழுது புலம்பி ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது அவருடைய ரத்தம் வேர்வையின் பெருந்துளிகளாக சிந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் தெரியும். இந்த இடத்துல அவரால் முற்றிலுமாக பலன் இல்லாத நிலை, உடல் சரீரத்தில் என்ன, கடந்த 2-3 நாட்களாக அவருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. முதல் நாள் இரவு முழுவதும் நியாயசாசனத்திற்கு முன்பதாக நியாயம் விசாரிக்கிறேன் என்ற பெயரில் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் நியாயப்படி பார்த்தா எந்த ஒரு குற்றமும் செய்யலை. இவருக்கு நியாயம் செய்ய வேண்டியவர்கள் அநியாயம் செய்கிறாங்க. ஒரு சிலர் இவர் செய்யாத குற்றத்தை இவர் தான் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல அபாண்டமாக குற்றம் சுமத்துகிற ஒரு கூட்ட ஜனங்கள். இன்னொரு கூட்ட ஜனம் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறது வேடிக்கை பார்க்க வந்த ஒரு கூட்ட ஜனம். இன்னொரு கூட்ட ஜனம் இவரை நேசித்து இவர் பின்பாக சென்ற இவருடைய குடும்பமும், இவருக்கு பின்பதாக சென்ற சீஷர்களும். இன்னொரு கூட்டத்துல இவர் கூட சேர்ந்து நம்ம இருந்ததை பார்த்தா எங்க நம்மளையும் பிடிச்சு இந்த மாதிரி தண்டனைக்குள்ள தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சி மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்த கூட்டம். இப்படி அநேக திரள் கூட்டங்கள் இருக்குது. இது போக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து அவரை துன்புறுத்தி கொண்டிருந்த பட்டாள கூட்டம், இல்லைன்னா சோல்ஜர்ஸ் கூட்டம் ஒரு கூட்டம். இப்படி அநேக கூட்டங்கள், அநேக வகையான மக்கள் திரண்டிருக்கிற அந்த சமயத்துல இவர் உடல் சரீரத்தின் அனைத்து பலனையும் இழந்தவராய் கடைசியில் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு வந்து இவர் சிலுவையில் அறையிறாங்க. நம்மளை யோசிச்சு பார்ப்போம், இப்படி ஒரு 2 நாள் நம்ம தூக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம உடல் நமக்கு எப்படி நம்மளுடைய வேலைகளை, சராசரியான மனிதனுடைய வேலைகளை செய்வதற்கு நமக்கு உடல் எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. 2 நாள் தூக்கம் போச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு 2 வாரம் தூங்கினா தான் நல்லா வரும். ஆனா இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகள், வேதனைகள், உடல் பூர்வமாக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தான் செய்யாத குற்றம், அவமானம், நிந்தனை, இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு கடைசியில் அங்க வரார். ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா சொல்ல முடியுமா, நம்மளால பரிந்து பேச முடியுமா அந்த ஜனங்களுக்கு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டேன். நிச்சயமா பேச முடியுமா? நிச்சயமா சொல்றேன், முடியவே முடியாது. நம்மளை குறித்து ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் செய்யற வரைக்கும் நமக்கு தூக்கம் வர்றதில்லை. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய நிலைமையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். அவரை பரிகசித்தவங்க, அவங்கள அவமானப்படுத்தினவங்க, முகத்துல துப்புனவங்க, தலையில குட்டினவங்க, அநியாயம் செய்தவங்க, வேடிக்கை பார்க்கறவங்க, இத்தனை ஜனங்களுக்கு மத்தியில இருந்து அந்த மூணு ஆணிகளுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ரொம்ப மென்மையாலாம் சொல்லல. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க இவர் உரத்த சத்தமாய் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு ஜனங்களுக்கும் கேட்கணும் அப்படிங்கறதுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அவரால் முடியுமோ அத்தனை அதிகமாய் உரத்த சத்தமாய் சொன்னார். எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல அவருடைய ஆலயத்தில் இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தானே பின்பற்றுறோம், நம்மள்ட்ட அந்த மன்னிக்கிற குணம் இருக்குதா? அன்னைக்கு அவர் மன்னிக்கல அப்படின்னா இன்னைக்கு எனக்கு அந்த ரட்சிப்புங்கிற ஒரு பூ என்னோட வாழ்வில் இருக்காது, அந்த உடை என்னோட இருக்காது. இத்தனையோ பேர் என்னை மீட்டிருப்பாங்க, என்னை காப்பாற்றிருப்பாங்க, ஆனா ரட்சிப்பு கொடுத்தது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அவரை போல நானும் மாறணும். குருவை பின்தொடர்கிற சீஷன் யாரை போல மாறணும்? குருவை போல மாறணும். அப்படின்னா நீங்களும் நானும் யாரை போல மாறணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். சிலுவையில அத்தனை மக்களுக்கு முன்பதாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் சொல்ல முடியுமானால் அவரை பின்பற்றுகிற உங்களாலும் என்னாலும் சக மனிதர்களை மன்னிக்க முடியாம கசப்போடு அலைகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இப்படி இருக்கும்போது மறுபடியும் அவரை நம்ம சிறுவில் அறையிறோம். அவர் எனக்கு எதுக்கு தெரியுமா மன்னிப்பு கொடுத்தா? நான் அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நமக்கு அழகான அந்த ஜெபம் தெரியும், எங்கள் குற்றங்களை நீர் பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் எங்களுக்கு மன்னி. நம்ம அழகா ஜெபம் பண்ணுவோம், ஆனா இது வாழ்க்கையில நம்ம அப்பியாசப்படுத்துறோமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி. இந்த புனித வெளியில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். என் மனசுல இல்லைன்னா என் இருதயத்துல யார் மேலே நான் கசப்பு வைக்க கூடாது, யார் மேலே நான் வெறுப்பு வைக்க கூடாது. நீங்க எப்படி என்னைய மன்னிச்சீங்களோ, நான் துரோகியா இருந்த போது, நான் உங்களுக்கு விரோதமா செயல்பட்ட போது, உம்முடைய நீர் நியமித்த அந்த கட்டளைகளுக்கு விரோதமா செயல்பட்டு பாவம் செய்த பொழுது, அக்கிரமம் செய்த பொழுது நீங்க என்ன எப்படி மன்னிச்சீங்களோ அதே போல உம்முடைய அன்பை நான் இன்னைக்கு நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த மன்னிப்பை நாம காட்டல அப்படின்னா கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. கிறிஸ்தவத்தினுடைய முதல் வெளிப்பாடு இந்த மன்னிப்புல இருக்கு. ஆக என்னால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேற எதுவுமே சொல்லல, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் சொல்லிட்டு முதலாவது சொன்னார். அங்க அடுத்து தொடர்ந்து சொல்றாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் மாத்திரம் சொல்லல, இவர்கள் செய்யறது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கு, தாங்கள் செய்யறது இவங்களுக்கு என்னன்னு தெரியல, இவங்க யாருக்கு இப்படிப்பட்ட நிந்தனைகளையும் அவமானங்களையும் கொடுக்கறாங்கன்னு தெரியல, அதனால இவங்களுக்கு மன்னியும் சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்திலையும் அநேக இடத்துல உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அதை கடைசி வரைக்கும் ஆண்டவர் கை கொள்ளுகிறவர், அதை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு முக்கிய காரணம் நீங்களும் நானும், அவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம், அவரை போல அந்த மன்னிப்பை நாம் உடன் இருக்கிறவர்களுக்கும் தாராளமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணுங்கிறதுக்காக. இரண்டாவதாக ஒரு காரியம், அவர் மூலமாக தான் ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு உண்டு. திருப்பிக் கொள்ளுங்கள் 1 தீமோத்தேயின் புத்தகம் 1:15.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான்.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த ரட்சிப்புங்கிறது மன்னிப்பு இல்லாம கிடையாது. மீட்கிறது வேற, காப்பாற்றுறது வேற, ரட்சிப்புங்கிறது வேற. ரட்சிப்புங்கிறது வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு உடை. மீட்புங்கிறது ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது மட்டும் நமக்கு கொடுக்கப்படுறது. ஆனால் ரட்சிப்புங்கிறது நம்முடைய வாழ்நாள் முழுவதுக்குமானது. ஸோ நம்முடைய பாவங்களை இருந்து நம்மை மீட்பதற்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லலைன்னா அவரோடு கூட அறையப்பட்ட அந்த கல்வனும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. பிதாவே இவர்களுக்கு, ஏன்னா அந்த சூழ்நிலையில தான் அந்த கல்வனும் இருக்கிறான். இவரை போல அந்த கல்வனை போல தான் இவரும் நிந்திக்கப்படுறார். ஆனா அவன் வந்து பண்ணின தப்புக்காக, இவரோ பண்ணாத குற்றத்திற்காக அவமானப்படுத்தப்படுகிறார். இந்த சூழ்நிலையிலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன வார்த்தை அந்த கல்வனுடைய மனசுல குத்திருக்கும், ஒரு உணர்வை தூண்டியிருக்கும். அதனாலதான் அந்த கல்வனால சொல்ல முடிஞ்சது, நீங்க என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதே போலதான் பல இடங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை தான் பலர் பார்க்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பிறர் முன்பதாக? ஒருவேளை நாம் பண்ணாத குற்றங்களுக்காக கூட தண்டிக்கப்படலாம், நாம் செய்யாத குற்றங்களுக்காக நாம் அவமானப்படுத்தப்படலாம், நாம் நிந்திக்கப்படலாம், பரியாசம் பண்ணப்படலாம். ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்கிற, தாராளமாக தயாளமாக மன்னிக்கிற குணம் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அப்படி ஒரு கல்வன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் ஆண்டவர்கிட்ட திரும்புறதுக்கு என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆதாரமாக அமையும். மூன்றாவதாக ஒன்று யோவானின் புஸ்தகம் 2:1 படிங்க. ஒன்று யோவான் புஸ்தகம் நிருபம் 2:1.
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்.
இந்த பரிந்து பேசுதல் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த கல்வாரியில இருந்து, அன்னையில இருந்து ஆரம்பிச்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறார். அதனுடைய அதனால நாம என்ன பண்ணக்கூடாது? பாவம் செஞ்சிட்டே இருக்கக்கூடாது. அதனாலதான் யோவான் அழகா முதல்ல சொல்றாரு, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. பாவம் செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போறதுக்கு இல்லை. விழுந்து 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 எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட போறதுக்கு இல்லை நமக்கு மன்னிப்பு. விழாம இருக்கணும், அவர் கொடுத்த ரட்சிப்புல உறுதியா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றாரு பிதாவை இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லிட்டு. நமக்கு கிருபை வேணும், நமக்கு பலன் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கிறாரு. பிதாவை இவர்களுக்கு மன்னியும், நாம் அவரை போல மற்றவர்களுக்கு மன்னிப்பதற்காகவும், ஒரு முன் உதாரணம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகவும், விழுந்து விழுந்து எழும்பாதபடி நிலைத்து நிற்கிறவர்களாய் வாழ்வதற்காகவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இந்த முதலாவது வார்த்தையை சொல்லுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. பல நேரத்தில் நம்ம பண்ணுறது தெரியாமல் பண்ணுறோம், நம்ம பண்ணுகிற தவறுனே தெரியாமல் பண்ணுறோம். ஆனால் தேவ வார்த்தையினால் உணர்த்தப்படும் பொழுது, ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, நம்மளையும் அறியாம கண்ணீர் தாரதரையாக ஊற்றும். ஏன்னா அந்த வார்த்தை என்னோடு பேசும். ஏன்னா ஆண்டவருடைய மன்னிப்பு எனக்குள்ள வருது, அவருடைய கிருபை எனக்குள்ள வருது. ஆகையினால அவர் கொடுத்த இந்த மன்னிப்பை நாம் உதாசீனப்படுத்தாதபடி, இதை மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ்ந்தோமானால் அது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். மட்டுமல்லாமல் அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. ஒரே ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 11:25-26. நான் அதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. நீங்கள்னு இருக்கிற இடத்துல எல்லாம் நான்னு போட்டுக்கோங்க, உங்களுக்குன்னு போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. பேரை போட்டுட்டு இந்த 25-26 படிங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் எனக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என் தப்பிதங்களை எனக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நான் மன்னியாதிருப்பேனானால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவும் என் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இதுக்கு வேற எந்த ஒரு விளக்கமும் நான் கொடுக்க தேவையில்லை. என் குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெரிய வெள்ளி அன்று நாம் இந்த இடத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய முதலாவது முத்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதில் என்ன ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், அங்கே இருந்தவர்கள் மன்னிப்பு கேட்டதினாலே கிறிஸ்து அவர்களை மன்னிக்கவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நாம் என்ன நினைக்கிறோம், மற்றவர்கள் எங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். தேவனை பின்பற்றுகிறவர்கள், நாங்கள் பார்த்தது போல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்து எங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ, அவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாத ஆண்டவரே, அதனால் அவங்க மன்னிங்க என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி, பிரியமானவர்களே, மற்றவர்கள் எங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து எங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ அப்படி அவருக்கு நாங்கள் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாம் முதலாவது வார்த்தையை நாம் பார்த்தோம், இந்த வேளையிலே நாம் இரண்டாவது வார்த்தைகளை நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரியமானவர்களே, கவனமாய் கேளுங்கள், இந்த பேசுகிற வார்த்தைகளை எடுத்து செல்லுங்கள், இந்த இரவிலே போய் அதை தியானியுங்கள். கர்த்தர் எங்களுக்கு சிலுவை பாட்டில் என்னத்தை கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் கவனித்தால் அது நமக்கு நலமாக இருக்கும். இந்த நாளிலே இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய சபையை சேர்ந்த ஊழியக்காரன் பிரதர் மயூரன் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உச்சமா இருக்குங்க. ஹல்லேலூயா. பக்கத்துலங்க யாரை தூங்கினா தட்டி அழுப்பி விடுங்க. ஹல்லேலூயா. இந்த சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இந்த நாள் கிறிஸ்துவனுடைய பாடுகளை நினைவு கூற நாளே ஒழிய, நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாங்கள் பிறந்து அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். ஆகவே இந்த நாளில் யாரும் அழுது கொண்டோ இல்லையோ ஒன்னா துக்க முகமாகவும் இருக்கக்கூடாது. நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுறதுக்காகவே இயேசு பூமிக்கு வந்த. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு உச்சாம கரங்களை தட்டியோட நன்றி செலுத்துவோமா. அப்படி இரண்டாவது வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுக்கு முன்பதாக இருந்த வண்ணமாகவே ஒரு சுகி ஒரு ஜெபத்தோடு நான் இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறேன். கண்களை மூடி நாங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் முடிய அந்த ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து எங்களோடு பேச வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதை தியானிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வை தாருங்க. நல்லா புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோர சிலுவையிலே தொங்கிய அந்த வேளையிலே பேசிய இரண்டாவது வார்த்தை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23:43. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23:43.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறேன் சொல்லி ஆண்டவர் சொன்னாள். இரண்டாவது வார்த்தை, இதனுடைய அர்த்தம் இரட்சிப்பு. அதாவது இரட்சிப்பு என்றால் பாதுகாப்படுதல் அல்லது போனால் விடுவித்தல் என்கிற அர்த்தம் உடாக இருக்கிறது. இந்த பூமியிலே 33.5 வருடங்கள் வாழ்ந்து 30 ஆண்டுகள் தன்னுடைய குடும்பத்தில் செலவிட்டு 3.5 வருடம் இந்த ஊழியத்திலே வந்து, இந்த 3.5 வருடத்தில் தான் உலகம் முழுவதையும் தன் வசம் படுத்தி கொண்டார். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கிறிஸ்துவுடைய நாமம் துணித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இங்கே நான் பார்ப்போமான இருந்தால், இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கல்லறை சிலுவையிலே அடிக்கிறாங்க. அவங்க குற்றம் செய்தாங்க, ஆனபடியினாலே அவர்களை தண்டிக்கும்படியாய் சிலுவையிலே அறையிறாங்க. நடுவிலே இயேசுவை அறையிறாங்க, ஆனால் இவரிலேயோ எந்த விதமான குற்றமும் இல்லாதவராய் அந்த சிலுவையிலே தொங்குகிறார். ஆனால் வலது பக்கமும் இடது பக்கமும் குற்றம் வாளிகள் 2 பேர் சிலுவையிலே தொங்குகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே ஒருவன் சொல்லுகிறான், அந்த வசனத்தை வாசிங்க மீண்டுமாய், 43 வசனம்.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பாருங்க, அந்த கல்லன் உம்முடைய வருகையில் என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன வேளையிலே அந்த கல்லனுடைய மனமாற்றம் சிலுவையிலே ஏற்பட்டது. இன்னொரு கல்லன்
அவனுடைய மனமாற்றம் இல்லாதவனாய் சிலுவையிலே தொங்கினான். இரண்டு பேர் தொண்டுக்குறார்கள், ஒருவனுடைய மனமாற்றம் இருந்தது, இன்னொருவனுக்குள்ளே மனமாற்றம் உண்டாகவில்லை. ஏனென்றால் அவன் மனம் திரும்பாத இருந்தான், ஆனால் இவனோ உடைய வருகையிலே என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவிட்டு வேண்டின வழியெல்லாம் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து வார்த்தை, என்றைக்கு என்னுடன் கூட நீ பரதேசில் இருப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த கல்லனுடைய எந்த பாவியையும் தள்ளாத இயேசு கிறிஸ்து இந்த கல்லனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து மரியாதை கொடுத்து அவனுக்கு ஒரு விசுவாச வார்த்தை அறிக்கையாய் சொன்னார். இதே வண்ணமாகத்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாவிகளாய் இருந்த வேளையிலே இயேசு எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த விலையேற பெற்ற விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் கனப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம், அதுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிப்பினுடைய அந்த மதிப்பு தெரியாதவர்களாய் சில சமயங்களிலே நாங்கள் உதாசீனப்படுத்துகிறோம். ஆனால் இயேசுவோ அந்த கோர சிலுவையிலே தொங்கின வேளையிலும் அந்த கல்வனுக்கு மதிப்பளித்து அவனோடு கூட பேசினார். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், அவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்துல பாருங்க, மத்தேயு 12:40 இயேசு கிறிஸ்து அந்த கல்லனுக்கு கொடுத்த பதில் நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. மத்தேயு 12:40 வாசிங்க.
யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார்.
யோனா 3 நாள் இரவு பகல் மீனின் வயிற்றிலே இருந்தான், அதே வண்ணமாக மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்திலே 3 நாள் இருப்பார். இயேசு என்ன சொன்னார் கல்லனை பார்த்து, என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அப்ப பரதீசில் இருக்கும் பொழுது இந்த கல்லனும் எங்கே இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவோடு பரதீசில் இருக்கிறான். பரதீஸ் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் பல விளக்கங்கள் இருக்கிறது. இன்னொன்று ஆபிரகாமின் மடி என்று கூட சொல்ல முடியும். அந்த சம்பவத்தை நீங்க பார்க்க வேண்டுமா இருந்தால் லாசரு ஐஸ்வர்யவான் என்கிற அந்த சம்பவத்திலே அதை நீங்க காணலாம். ஏனால் ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு இருக்கிறான், அங்காலே ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அப்ப பாதாளம் அதுக்கு அருகில தான் இருந்தது, ஆனா இப்ப இருக்கிற அந்த பரதீஸ் காலியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய வண்ணமாகவே இருக்கிறது. அதிகமான விளக்கம் கொடுக்க போன நேரம் போகிறபடினாலே அதை கொடுக்கப்பட்ட அந்த சுருக்கமா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிறேன். ஆகவே இந்த இடத்திலே பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த கல்வனும் இருந்தான், ஆனால் ஒரு கல்வனோ கைவிடப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் அநேகமாய் இருந்தது. ஒருவனுக்கு பாருங்க, சிலுவையிலே ஆணி அடிச்சு தொங்க விட்டுருக்கிறாங்க. இந்த சந்தத்திலும் அந்த கல்லனுக்கு பாருங்க கொழுப்பு குறையவே இல்லை. எவ்வளவு தீவிரமா பேசியிருக்கிறான் பாருங்க, ஒருவன் நிந்தித்தான் அனே கடவுளானால் எங்களையும் காப்பாற்றி உன்னையும் காப்பாற்று. கீழே இருக்கிற வேதபார பரிசேரும் அவங்களும் அதே மாதிரி நிந்தித்தாங்க. சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த வேலையில கூட அவனுக்கு திருந்த வேணும் என்கிற மனம் இல்லை, மரண தருவாயில கூட இல்லை. ஆனா மற்ற கல்லன் என்ன சொன்னான், நாங்களோ செய்த தவறுக்கு தண்டிக்கப்படுகிறோம், இவரோ செய்யாத குற்றத்துக்காய் தண்டிக்கப்படுகிறார். அவனுடைய அந்த வார்த்தை தான் அவனை இயேசுவோடு கூட பரதேசில் இருக்க செய்தது. அல்லேலூயா. அந்த கல்லன் இரட்சிக்கப்பட்டவனாய் தேவன் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தான். அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, அந்த வேளையிலே மனம் திரும்பினான். அவனுடைய சூழ்நிலை அப்படி. ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டால் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், தேவனுடைய வந்தியிலே பங்கு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வழியிலே அவர் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திலே கூடி அழைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் நீங்கள் நானும் இந்த இடத்திலே இருக்கிறோம். அநேகர் இன்றைக்கு இந்த இடத்திலே இல்லை, அநேகர் தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனோ என் மீதும் உங்கள் மீதும் கிருபை உள்ளவராய் அவர் வைத்து இந்த இடத்திலே அழைத்து அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். பாருங்க, இந்த மனம் திரும்பின கல்லனை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஒன்று அடுத்ததாக அவன் நித்திய வாழ்விலே சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டான். ஆனால் நித்திய அழிவுக்கு நேராய் சென்றவனை அந்த சிலுவையிலிருந்து இயேசு மீட்டு அவனுக்கு ஒரு நித்தியமான வாழ்வை கொடுத்தார். அவனுக்கு சாபத்திலே இருந்து விடுதலை, பாவத்திலே இருந்து விடுதலை, சகல விதமான காரியங்களிலிருந்தும் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அவன் விடுவிக்கப்பட்டவனா நித்திய வாழ்வை பெற்றான். ஆனால் இன்னொரு கல்வன் இருக்கிறான், அவனோ மனம் மாற்றம் இல்லாதவனாய் இருந்தான், மனம் மாறவில்லை, அவன் நிந்திக்கிறவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, கல்லன் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் உண்டு. பொய் சொல்லுவது, திருடுவது, அடுத்தவங்களுக்கு தெரியாமல் திருடுவது, ஏமாற்றுவது, இப்படி அநேக காரியங்களை சொல்ல முடியும். உங்களுக்கு அதிகமான விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கல்லன் என்று சொன்னால் நீங்க புரிந்து கொள்வீங்க. இப்படிப்பட்ட சுபாவத்தோடு அவன் என்ன செய்யறான், சிலுவையிலே தொங்கி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாய் போறான். சில வேளையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், ஆனால் உண்மையான மனமாற்றம் இந்த சிலுவையில தொங்கின கல்லனுக்கு இருந்தது. அதேமான மனமாற்றத்தோடு நாங்கள் வாழுகிறோமா, இல்லையே போனால் போலி கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோமா? இன்னைக்கு அநேக சபைகளிலே எல்லாரும் அல்ல, சிலர் என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே இந்த மனம் திரும்பாத கல்வனை போல வாழ்ந்துகிறவளும் சபைகளில் உண்டு. அதை யாரும் மறுக்க முடியாது. சேர்ச்சிக்கு போகலாம், கரங்களிலே பரிசுத்த வேதாகமம் இருக்கலாம், உதட்டிலே துதி இருக்கலாம், ஆராதனை இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், ஆனால் உண்மையான மனமாற்றம் இல்லாதவர்களாய் சிலர் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலே அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்கும், பேச்சிலே மாற்றம் இருக்கும், நடையிலே மாற்றம் இருக்கும், உடையிலே மாற்றம், எல்லாவற்றிலும் மாற்றம் இருக்கும். ஏனென்று சொன்னால் இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள். ஏன்னா ஆதி அப்போஸ்தலருக்கு அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினபடினால்தான் அவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரே உருவாகினது. அவர்கள் கிறிஸ்துவை பின், இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், எங்களை பார்த்து ஒருவர் சொல்ல முடியுமா இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார் என்று சொல்லி? இல்லையே போனால் எங்களை பார்த்து கிறிஸ்தவம் தூசிக்கப்படுகிறதா, அல்லது போனால் கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுகிறதா என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் அவர் செய்த தியாகம் இலகுவான காரியம் அல்ல, நீங்களும் நானும் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அந்த கோர சிலுவையிலே தொங்கி எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இப்படி மனம் திரும்பின கல்லனை போல நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போறோமா, இல்லையே போனால் அந்த மனம் திரும்பாத கல்வனை போல வாழ்ந்து நாங்கள் இந்த பூமியிலே நரகத்தை சுதந்திரிக்க போவோமா என்பதை என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்க வேண்டும். அதே வண்ணமாக உங்க வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டியவளாய் இருக்கிறோம். எந்த பாவியையும் தள்ளாத இயேசு, யாரையும் புறம்பே தள்ளாதவர், புறக்கணிக்காதவர், அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுதான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இரட்சிக்கப்பட சொல்லி. இந்த வார்த்தையை முதல் தரமாய் சில வேளையில நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களுக்கான இந்த வார்த்தையாக இருக்கிறது. இயேசுவை நீங்க எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் தர வல்லவராயிருக்கிறார், உங்களுக்கு நிம்மதி தர வல்லவராயிருக்கிறார், உங்களை விவாதியிலிருந்து ஒரு விடுதலை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அவரிடத்துல நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்தால், இயேசுவை என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இருந்தால், நிச்சயமாய் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார், ஒரு பூரணமான சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ரட்சிப்பு என்கிற இந்த சொல்லுக்குள்ளே அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாயிருக்கிறது. நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அத்தனையும் இந்த ரட்சிப்பு என்கிறதான இந்த ஒரே வார்த்தையிலே இருக்கிறது. அதை நீங்க சுதந்திரிக்க வேண்டுமா இருந்தால் அந்த இயேசுவை உங்க வாழ்க்கையிலே நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இயேசுவை உங்க வாழ்க்கையிலே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோ தானோன்று அல்ல, எல்லாரும் சேர்ச்சிக்கு போறாங்களே என்று சொல்லி நாம போகக்கூடாது. நான் என் இயேசுவை காண வேண்டும், அவர் எனக்காக தியாகம் பண்ணி இருக்கிறார், எனக்காய் மறித்திருக்கிறார், எனக்காய் உயிரோடு எழுந்திருக்கிறார், எனக்காக நான் செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் அவரே எனக்காக செய்து முடித்திருக்கிறார் என்று அந்த உணர்வு எப்பொழுது நமக்குள்ளே இருக்க வேண்டும். நான் செய்ய வேண்டியதை, அல்லது போன உங்கள் வாழ்க்கைக்காக நீங்க செய்ய வேண்டியதை அந்த இயேசு இன்றைக்கு செய்து முடித்திருக்கிறார். நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி எங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அதை சுதந்திரிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. அலுலியா, அலுலியா. ஆகவே அந்த இரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாத அளவுக்கு நாங்கள் பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறோம். அவர் எங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிறார், அதை காக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பும். அது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை இழந்து போவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு, ஆனாலும் அதை இழந்து போகாமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டியவளாக இருக்கிறோம். அதுக்குத்தான் நாங்கள் சபை கூடுதல் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, இந்த பரிசுத்த வேதாமை இருக்கிறது. இதை நாங்கள் அனுதினம் படிக்கிற வேளையிலே அதிலே இருந்து நாங்கள் ஒரு விடுதலை பெற முடியும், ஒரு சமாதானத்தை பெற முடியும், ஒரு நிம்மதியான ஆறுதலை பெறக்கூடிய வண்ணமாகவே இருக்கும். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை இந்த சிலுவையில தொங்கும் பொழுது சொன்னால், அந்த கல்வனை பார்த்து இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய். நீங்கள் எத்தனை பேர் பரதேச சுதந்திரிக்கு ஆயத்தமாயிருக்கிறீங்க? ஆகவே நாங்கள் அந்த கல்வன் சிலுவையிலே தொங்கின வேளையிலே எப்படி மனம் திரும்பி அந்த இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ அதே வண்ணமாக இந்த நாளிலே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை எங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சகராகவும் மீட்பராகவும் விடுவிக்கிறவராகவும் சமாதானத்தை தருகிறவராகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளை இன்றைக்கு மாத்திரமல்ல நாங்கள் இன்றைக்கும் நினைக்கிறவளா இருக்க வேண்டும். நாங்கள் சில வேளையில மறந்து விடுகிறோம், அதனாலதான் நாங்கள் அநேக பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டுகிறோம். இனி அடுத்த ஆண்டு இதே நாளில் தான் இயேசுவின் பாடுகளை குறித்ததான சிந்தனை நமக்கு வரும். அப்பதான் என்ன, மறுபடியும் அதே புராணத்தோடு நாம கூடியிருக்கிறோம். அப்படி அல்ல, இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்கிற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அது எங்கள் இதய துடிப்பாக இருக்கும். ஹாலலுயா, ஹாலலுயா, சத்தமா ஹாலலுயா. ஏனென்றால் அவர் செய்து முடித்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது விலை மதிப்பு இல்லாதது, ஒரு ஜீவனை கொடுத்து மீட்கிறது. என்னாலும் உங்களாலேயும் அது ஜீவனை கொடுக்க முடியாது, ஆனால் அவரோ தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு மனு குலத்துக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை நாங்கள் கருத்தனையோடும் அதை கனமாகவும் நாங்கள் எண்ணி என்னைக்கு மாத்திரமல்ல என்னைக்கும் அதை நினைவு கொண்டு நாங்கள் தேவனை தரிசிக்கவளாய் நம்மள் வாழ்வோம். ஹலுலியா, உச்சமா ஹலுலியா. ஆகவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, மீதி காரியத்தை போத பொறுப்பிருப்பார்.
ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த வேளையிலே முதலாவது வார்த்தையாக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது வார்த்தை இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தையை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நாம் தேவன் இயேசு சிலுவையிலே சொன்ன அந்த முக்கியமான முத்தை நாம் பார்க்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. அதை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய சபையை சேர்ந்த பிரதர் ஜான் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கவனமாய் கேளுங்கள், செவியை சாய்த்து இருதயத்தை சாய்த்து கேளுங்கள், கர்த்தர் நன்மையானதை செய்வாராக. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மூன்றாவதாக சொன்ன வார்த்தையை நாம் தியானிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் சுவிசேஷ புத்தகம் 19:26-27. யோவான் சுவிசேஷ புத்தகம் 19:26-27.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்.
இதனுடைய பொருள் புரியும்படியாக திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 7:10-13 படியும். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 7:10-13 படியும்.
எப்படி எனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் காலத்துல சொன்ன ஒரு வார்த்தையை டெஸ்ட் பண்ற ஒரு சமயம் இது. நம்ம சொன்ன வார்த்தைய நம்ம அநேக நேரத்தில் நம்ம பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோம், ஆனால் பொய் சொல்ல மாட்டோன்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லுவோம். அது நம்ம ஒட்டிகிட்டே பிறந்தது ஜென்ம சுவாபம், அதை அழிக்கணும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் தன்னுடைய ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் எப்படி கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபதேசம் கொடுக்குறார். அந்த உபதேசத்தை சோதிக்கும்படியாக ஒரு சூழ்நிலை வருது. என்ன, யூத பாரம்பரியத்தின்படி ஒரு வீட்டில் தகப்பன் மரித்த பின்பு அதனுடைய முழு சுமையும் மூத்தவர் மேல வரும். ஸோ மூத்தவர் குடும்பத்தை விட்டு வெளியில போனார் அப்படின்னா அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து குடும்ப பொறுப்பையும் தனக்கு அடுத்து இருக்கிற தம்பி கிட்ட கொடுக்கணும். இதற்கு ஒரு நிபந்தனை என்னன்னா, மூத்த சகோதரர் குடும்ப பொறுப்பை ஏற்பதற்கு எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது. ஆனா தனக்கு அடுத்த இருக்கிறவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அவர் நிச்சயமாக 30 வயசை தாண்டியிருக்கணும். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்ப பொறுப்பை தன்னுடைய சகோதரர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய சகோதரர்கள் எத்தனை வயசை தாண்டியிருக்கணும், 30 வயசை தாண்டியிருக்கணும். இது யூத பாரம்பரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் சொல்லிட்டாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் எப்படிப்பட்ட முறைமையில நீங்க கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாரம்பரியத்திற்காக தேவ வசனத்தை அவமாக்க கூடாது என்பதை திட்டமும் தெளிவுமாக போதித்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கும் அதே சூழ்நிலை வருது. ஸோ இப்போ அவர் பாரம்பரியத்தை நிறைவேற்ற போகிறாரா இல்லைன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகிறாரா அப்படிங்கிற ஒரு போராட்டமான நிலைமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனால் அருளப்பட்ட தெளிவான ஆவியினால் அறிவினால் தன்னுடைய தாயை தன்னுடைய தனக்கு அன்பா இருந்த சிஷ்யன்ட்ட யார்ட்டையோ விட்டுட்டு போகல, தான் கடமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக யார்ட்டையோ ஒருத்தர் விட்டுட்டு போகல, தனக்கு பின்பு தன்னுடைய தாயை தன் போல் யார் நேசிக்க முடியுமோ அவனுடைய கருத்துல கொடுக்கிறார். அன்பான சிஷ்யன் இடத்துல அவருக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், என்னை போல என் தாயை யோவான் பார்த்துக் கொள்வார், என்னை போல என் தாய்க்கு ஆதரவா இருப்பார், என்னை போல அவருக்கு என் தாய்க்கு பக்கத்துணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்றாரு, சீஷனை பார்த்து இதோ உன் தாய், தன் தாயை பார்த்து இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி கொள்ளுங்கள், 1 தீமோத்தேயின் புத்தகம் 3:5. 1 தீமோத்தேயின் புத்தகம் 3:5.
ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்?
நம்ம குடும்பத்தை நாம கவனிக்கல அப்படின்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அடிப்படை தகுதியை நம்ம இழக்கிறோம், இல்லைன்னா அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அடிப்படை தகுதியை நம்ம இழக்கிறோம். அநேக தேவ ஊழியர்கள் தேவ திட்டத்தினால் பிரித்தெடுக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் வாழ்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும், பெரிய எந்த ஒரு தேவ ஊழியர்களையும் பாருங்க, குடும்பத்திற்குரிய முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் எடுங்க, குடும்பத்திற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்க. மறித்து போன டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை எடுத்துக்கொள்ளுங்க, அவரும் தன்னுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இப்பொழுது தேவனுடைய நாமத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். மோகன் சிலாசரஸ் ஐயாவை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களும் குடும்பத்திற்குரிய நேரத்தை முழுவதுமாக கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அநேக செய்திகளில் கொடுக்கிறார். ஸோ எந்த ஒரு தேவ பிள்ளையும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை நடுத்தரில் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி அழைக்கிறவரே கிடையாது. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அநேக பாடுகளும் கஷ்டங்களும் வரும், அது நிஜம். ஆனா அதை எப்படி சமாளிக்கணும், இல்லைன்னா அந்த நேரத்தில் எப்படி நாம பேசணும், அந்த சூழ்நிலையை நாம் எப்படி கடந்து போகணும்னு அறிவை, பலனை, கிருபைய ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அந்த கிருபை ஆண்டவராகிய இயேசுக்குள்ளே இருந்துச்சு. நாம ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுட்டு போகக்கூடாது, இல்லைன்னா குடும்பத்தை பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஊழியத்தை விட்டுறக்கூடாது. நமக்கு ரெண்டும் ரெண்டு கண், ஒவ்வொரு கண் மாதிரி, ஊழியம் ஒரு கண், குடும்பம் மற்றும் ஒரு கண். ஒரு கண்ணு குருடா போனாலும் பார்வை தெளிவா இருக்காது. நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகும்போதே நமக்கு தெரியும், ரெண்டு கண்ணையும் செக் பண்ணுவாங்க, ஒரு கண்ணு நல்லா தெரியலனா லைசன்ஸே லைஃப் ஃபுல்லா இருக்க முடியாது. இங்க உள்ள சட்டம், இங்க உள்ள இல்ல அநேக நாட்டில் உள்ள சட்டம். ஸோ ஒரு கண்ணை மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி ஓட முடியும் வாழ்க்கையில? ஸோ நமக்கு ரெண்டு கண்ணு முக்கியம். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ தனக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை. ஏன்னா அவர் மனுஷகுமாரனா இருந்தார் இல்லையா, தேவகுமாரனா இந்த உலகத்தில் வந்தாலும் அவர் இருக்கிறது யாரு, மனுஷகுமாரனா இருக்கிறார். ஸோ ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருந்ததோ அத்தனை பொறுப்புகளையும் அவர் என்ன பண்ணிருக்கணும், நிறைவேற்றி முடித்திருக்கணும். ஒரு குறை இருக்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில கடைசி எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வாழ்க்கை பழுதற்றதாக இருக்கணும். இப்ப இவருடைய தாயை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க நாளைக்கு, இவருடைய தாய இவரே கவனிக்கல, இவருடைய இவருக்கு பின்னாடி இவர் ஆண்டவர்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு அவரை பின்பற்றுகிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு கேள்வி வைக்கிறேன், உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை நாம எப்படி பராமரிக்கிறோம்? நம்ம ஊழியம் செய்யணும், ஆலயத்திற்கு வரணும், ஆண்டவருக்குரிய கனத்தை கொடுக்கணும். குடும்ப பொறுப்புனவுன்னா அப்பா அம்மாவுக்கு தான் மட்டும் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, உறவுகள் தன்னுடைய சந்ததியினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, பிள்ளைகள் தன்னுடைய உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, மரியாதைகள் இருக்கு. இது அனைத்தும் சேர்ந்ததுதான் குடும்பம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுது எந்நேரம் புலம்பினாலும் நம்முடைய ஜெபம் இந்த கூரையை விட்டு மேலேயே போகாது, நம்முடைய ஆராதனை இந்த கூட இந்த கூரையை விட்டு மேலே போகாது. அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன் மாதிரியை நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவதற்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற முன் மாதிரியை உங்களுக்கும் எனக்கும் வச்சுட்டு போயிருக்கிறார். அந்த நிலைமையிலும் அத்தனை கொடூர நேரத்திலும் ஆண்டவர் தன்னுடைய தாயை மறக்கல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை மறக்கல, தன்னுடைய தம்பி எல்லாம் பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அநாதைய விட்டுட்டு போகல, தன்னுடைய தாயை நினைவு கொடுக்கிறார். யார்கிட்ட கொடுத்தா தன்னுடைய தாய் தன்னை தான் பராமரித்தது போல பராமரிக்கப்படுவாளோ அவர்களிடத்துல சரியான முறையில் ஒப்பு கொடுக்கிறார். யோவான்ட்ட மட்டும் சொல்லியிருக்கலாம், இவங்களை நீ கூப்பிட்டு பார்த்துக்கொண்டு இல்ல, மரியாட்டையும் கூப்பிட்டு அட்ரஸ் பண்றார், இவன் தான் உன்னுடைய பையன், நான் போனதுக்கு அடுத்து என்னுடைய காலத்துக்கு அடுத்து உன்னை சரியாக பராமரிக்கக்கூடிய நபர் இவர் தான் சொல்லிட்டு சரியான முறையில பொறுப்பை கையெழுத்துட்டு போறாரு. நம்ம இன்னைக்கு ஊழியத்துக்குன்னு ஓடுறோம், தவறு இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நிச்சயமாக கொடுக்கணும். ஆனா குடும்பத்தை எந்த அளவுக்கு நாம் பராமரிக்கிறோம்? எத்தனையோ ஊழியர்களுடைய வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமாக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழிய வாழ்க்கையில ஓகோன்னு வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவங்க குடும்ப வாழ்க்கையை பார்த்தனா பிள்ளைங்க கூட ரட்சிப்புன்னு என்னங்கிறது தெரியாம இருக்கும். எதற்கு இந்த பரிதாப நிலைமை? நான் மட்டும் பரலோகத்தில் போய் நான் என்னத்தை சாதிக்க போறேன், என்னுடைய குடும்பத்தை நஷ்டப்படுத்திட்டேன். ஆகையினால்தான் அப்போஸ்து நான் பவுல் தீமோத்தேயு சொல்லும்போது சொல்றாரு, குடும்பத்தை கவனிக்காதவன் எப்படி சபையை கவனிக்க முடியும்? இது ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் சொல்லியிருந்தா நம்ம எல்லாருக்கும் கேள்வி வந்திருக்கோம். ஆகையினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் பொன்மொழிகளாக நீங்களும் நானும் கொஞ்சம் கவனித்து கேட்கணும், இல்லைன்னா அதுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அங்க சொல்றாரு தன்னுடைய தாயை குறித்து. நம்மகிட்ட எத்தனை பேருக்கு இந்த குடும்ப பொறுப்பு இருக்கு? பிள்ளைகளா எத்தனை பேர் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு, தன்னுடைய மாமா சித்தி சித்தப்பா இல்லைன்னா தாத்தா பாட்டிகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் நாம கொடுக்கிறோம்? லேவிய ராமத்தில் இருக்கிற நிபந்தனை கட்டளை இருக்குது, முதிர் வயதுள்ளவர்களுக்கு கனத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாம எத்தனை பேருக்கு கொடுக்கிறோம்? பெற்றோர் கொலை செயல சொல்லும்போது பெற்றோர்கள் பிள்ளைகளை விசனப்படுத்தாதபடிக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு கொலோசேயர் 3:21 நாம என்ன பெற்றோர் பிள்ளைகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை அவர்கிட்ட சொல்லி காட்டக்கூடாது, மாறாக செய்து காட்டுறவங்களா இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்யறார், கீழ்ப்படுகிறதுல முன்மாதிரியா இருக்கிறார், பெற்றோர்களை கனப்படுத்துறதுல முன்மாதிரியா இருக்கிறார், எல்லாவற்றிலையும். இதையெல்லாம் விட்டுட்டு பெருமனே ஆண்டவருடைய சமூகத்துல வந்து முழங்கால் படியிட்டு நாள் முழுவதும் இல்லை வருடம் முழுவதும் நின்றாலும் என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படாது. அது யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும் அப்படின்னா ஆண்டவர் எனக்காக நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு முன் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த வாழ்க்கை முறைமையின்படி நான் வாழலை அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் நான் பராமரிக்கிறேன்னா, குடும்பம் எல்லா நேரத்திலையும் ஒண்ணு போல இருக்காது, ஏற்றம் இருக்கும், தாழ்வு இருக்கும். சில நேரத்துல என்னடா ஒரே சோதனையா இருக்கே, ஒரே எரிச்சலா இருக்கே, ஒரே வெறுப்பா இருக்குது, எங்கேயாவது ஓடி போயிடலாமா, இப்படி எல்லாம் எண்ணங்கள் வருவது உண்டு. ஆனா இத்தனை நேரத்திலும் நாம யார நினைக்கணும்னா, நம்மளுடைய குடும்பத்தை நாம தான் ஆதரிக்கணும். நம்ம குடும்பத்தை ஆதரிக்கிறதுக்கு ஆண்டவர் யாராவது ஒரு ஏலியன் அனுப்ப மாட்டார், நிச்சயமா அனுப்ப மாட்டார். ஏன்னா அந்த குடும்ப பொறுப்பை நம்மள்ட்ட தானே கொடுத்திருக்கிறார். ஒரு பிள்ளையா தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அவங்களுடைய பலவீன நேரத்தில், கஷ்ட நேரத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையினுடைய எல்லா எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு செயல்படுகிறவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் அழகாக சாலமன் சொல்லி இருக்கிற நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் சேர்த்து வைக்கிறான். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நல்லவர்களா இருக்கிறோமா? மீதி போட்டு நீங்களே கேட்டுக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல தன்னுடைய குடும்பத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் எதற்காக அழைக்கப்பட்டாரோ, என் அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க, என் குடும்பம் முன்னாடி வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை விட்டுட்டு ஓடலை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஓடலை. ஒரு சில வேத பண்டிதர்களுடைய கருத்துப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நிர்வாணமாக தொங்கினாராம். ஸோ என் தாய் முன்னாடி நான் இப்படி தொங்க வேண்டியதற்கு இவ்வளவு அவமான நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ ஒரு நொடி பொழுது கூட சாயல. அவ்வளவு தீர்மானமும் திட்டமாக செயல்பட்டார். நமக்கு குடும்ப பொறுப்புகள் முக்கியம்தான், அதே நேரத்தில் ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஊழியம் முக்கியம். அதன் மேல கண்ணும் கருத்துமாக கரிசனையுமாக இருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. குடும்பத்தை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அதை விட 100 மடங்கு அதிக ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கணும். ஏன்னா குடும்பத்தில் இங்க மட்டும்தான் 4 பேருக்கு பதில் சொல்லணும். ஆனா ஊழியத்தில் அசத்தையா இருந்தோம், கனவீனப்படுத்தணும் அப்படின்னா, அந்த சராசரங்களையும் படைத்த உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டி ஒரு நாள் வரும். அன்னைக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஆண்டவர் நீங்க கொடுத்த குடும்பத்தினால அன்னைக்கு ஆண்டவர் சொல்வார், என் கூட இருக்கிறது எனக்கு குடும்பம் இல்லாமலா இருந்தது, என் கூட இருந்த மற்ற சீசர்களுக்கு குடும்பம் இல்லாமலா இருந்தது, உன் காலத்தில் வாழ்ந்த ஊழியர்களுக்கு குடும்பம் இல்லாமலா இருந்தது, அவர்கள் எல்லாம் ஊழியத்தை செய்து முடித்த பொழுது நீ என்ன உறங்கிக்கிட்டா இருந்தா ஆண்டவர் கேட்பார். சோ நாம் இரண்டு பக்கமும் கருத்துள்ளவர்களாக இருக்கணும், ரெண்டு பக்கம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். குடும்பத்தை பராமரிப்பதற்காக ஊழியத்தை விட்டுவிடவும் கூடாது. ஊழியத்தை பார்க்கிறேன், குடும்பத்தை நான் காப்பாற்றணும், குடும்பத்தில் உள்ளவர்கள் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவரை ரெண்டாவது இடத்துல சொல்லிடக்கூடாது. என்னைக்குமே உங்களுடைய இருதயத்தில், என்னுடைய இருதயத்தில் ஒரு சேர் போட்டு, நடுவில் ஒரு சேர் போட்டு அதில் ஆண்டவரை உட்கார வச்சு, அதில் சுற்றிலும் என்னோட குடும்பத்தை உட்கார வச்சோம் அப்படின்னா அந்த உறவு என்னைக்குமே நிலைக்கும், அந்த உறவு என்னைக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த உறவின் அந்த உறவை நாம் பரலோகத்திற்கு கொண்டு போகவும் முடியும். இதில் எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் சரி, அந்த நடுவில் இருக்கிற சேரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைக்கிறதுக்கு பதிலாக வேற யாரையும் கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த உறவுகளும் பாதிக்கப்பட்டுரும், நம்முடைய நோக்கம் வழிமாறி போகும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை செய்ய முடியாம போயிடும், அழைத்த அழைப்பு வீணா போயிடும், நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆகையினால அன்பாய் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் குடும்பத்தின் மேலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகா தன்னுடைய தாயை தன்னுடைய சீஷனிடத்தில் கையளித்து போனது போல, தன்னுடைய பொறுப்பை முழுவதுமாக, குடும்ப பொறுப்பை தன்னிடத்திலிருந்து முழுவதுமாக கையளித்து போனது போல, நாமும் நம்முடைய குடும்பத்தை முற்றிலுமாக கவனிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதே நேரத்தில் குடும்பத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரல. சிலுவையில் இருக்கிற அவமானத்தை எந்த விதத்திலையும் அதை கேவலமாகவோ குறைவாகவோ நினைக்கவில்லை, அதையும் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். கர்த்தாமை வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை குடும்பத்திற்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய முன் உரிமையையும் நாம் கொடுத்து செய்வோமானால் அது தேவனுக்கு முன்பதாக பிரியமாக இருக்கும். அப்பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவரும் மகிழ்வார். கர்த்தாமை வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த வேளையிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பெரிய வெள்ளி அண்டு சிலுவையிலே பேசிய 4வது வார்த்தையை நாம் இந்த வேளையிலே பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 4வது வார்த்தையை பார்ப்பதற்கு நம்முடைய சபையிலே ஊழியம் செய்கிற சபையை சேர்ந்த தரிசனவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே பேசுவார்கள். பிரியமானவர்களே, கவனமாய் இருங்கள், கவனமாய் பேசுங்கள், கவனமாய் சிந்தியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை கவனித்து பாருங்கள். இந்த நாளிலே கர்த்தர் பெரிய நன்மையை செய்வாராக. ஹல்லேலூயா. உணர்வுள்ளவர்களாக இருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கவனம் உள்ளவர்களாக இருங்கள், கர்த்தர் எங்களை நடத்துவார். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறவங்க இந்த இடத்துல நாங்களே இருக்கிறோம். கலங்காதிருங்கள், கர்த்தர் உலகத்தை ஜெயிக்கிறார். இந்த வேளையில் நாங்கள் வசனத்தோடு வாசிப்போம். மாற்கு 15 வந்து 34 வசனம்.
9 மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்குட்டியானவரே, இந்த வசனத்தின் வழிபாடுகளையும் நீங்கள் போட்ட சத்தத்தின் மகத்துவங்களையும் எங்களை விளங்கப்படுத்துங்க, எங்களுடைய பேசுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் நல்ல விதமாக. ஆமென், ஆமென். திரும்பி இந்த வசனத்துக்கு வாசிங்க.
9 மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
எலோயி எலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த சத்தத்தின் வெளிப்பாடு என்ன? இந்த சத்தம், இந்த சத்தத்தின் வெளிப்பாடு, சத்தம் வாரதுக்கான அடி ஆணி வேறு கருத்து என்ன? ஏன் தேவன் சத்தத்தை போட்டாரு? இந்த சத்தத்துக்கான காரணம் வந்து நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் சத்தத்துக்கான காரணம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன்னை கைவிட்டி. நம்முடைய பாவங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாருன்னு நமக்கு தெரியும். அவருடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்கள்? நம்முடைய பாவங்களை உறுதி பண்ணப்பட்ட வசனம் அது. நம்முடைய பாவங்களை நினைப்புற வசனம் அது. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன்னை கைவிட்டி. இல்லை, வேதம் சொல்லுது பிதாவுக்கே நாங்கள் சத்துருக்கலாம், பிதாவே பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் பிதாவுக்கு பிசாசுகளாக இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட எங்களை பிதாவுக்கு அப்புறமாக எங்களுடைய பாவங்களுக்காக பிணியாரியானார், நம்முடைய பாவங்களால் அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களால் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களால் உருக்குலே பண்ணப்பட்டார். பூரண அளவுள்ளவர் வந்து அங்கே அலங்கூலப்படுத்தப்பட்டார், கிழிக்கப்பட்டார், சேர்க்கப்பட்டார். நம்முடைய பாவங்களால், நம்முடைய பாவங்களால். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டி. உங்களை மின்னையும் நீதிமானாக்குறதுக்காக போட்டு சத்தம், உங்களை மின்னையும் நித்திஜீவனுக்கு கொண்டு பண்ணுறதுக்காக போட்டு சத்தம், பிதாவிடத்தில் உப்புரோகாண்டி போட்ட சத்தம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, இந்த சத்தம் சிந்திங்க, சிந்திங்க. நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்ட உச்சமான அருவறுப்பான பாவங்கள்ட்டு காட்டி கொடுக்கப்பட்ட வசனம் இது. படுக்கைகளையும் நடக்கைகளையும் பஸ்ஸில் ஏறைகளையும் ரயில போய்களையும் காரில் போய்களையும் வேறு இடத்த நிக்கைகளையும் சூளையிலையும் சிந்திக்க வேண்டிய வசனம் இது. நம்முடைய பாவங்கள் எவ்வளவு அருவறுப்பானது, எவ்வளவு அசிங்கமானது என்றால், பிதாவே நம்முடைய பாவங்களை ஆண்டவர் இயேசு சுமந்து நின்ற போது பிதாவே பார்க்க முடியாத அளவுக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். நம்முடைய பாவங்கள் அப்படிப்பட்ட பாவங்கள், அருவறுப்பான பாவங்கள், அசிங்கமான பாவங்கள். அப்படிப்பட்ட பாவங்களை சுமந்து நின்ற போது பிதாவே பார்க்க முடியலையா? அப்படி பாவமாக நின்றார், குற்றவாளியாக நின்றார். ஆண்டவர் இயேசு பிதாவை பார்க்க முடியல, பிதா ஆண்டவர் இயேசுக்கு பார்க்க முடியல. ஏன்? உங்களை காண்டி மனக்காண்டி போட்ட சத்தம் அது. நித்திய ஜீவன் உண்டு பண்ண காண்டி போட்ட சத்தம் இது. தேவனத்தில் இருந்த உங்களை தேவனத்தோடு வாச, உங்களுக்குள்ள ஆவியா வாசம் பண்றதுக்காண்டி போட்ட சத்தம் இது. அப்பேற்பட்ட தேவனை நாங்கள் எத்தனை ரெண்டு கிருதை சுமக்கிறோம், எத்தனை சுமக்கிறோம். தேவனுக்கு அனாதையா நிற்கிறார். மகளே மகனே, அதனுடைய பாவங்களை நான் சிறு சுமந்தினேன், இன்றைக்கு நான் அனாதையா நிற்கிறனே. நீ என்றைக்கு என்ன இருக்கிற சுமக்க இல்லையே? நான் சுமக்க இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமக்க இல்ல. எத்தனை சுமக்கிறோம் வந்து முழு மனதோட முழு உள்ள தொடமத்தில் சுமக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தத்தை நான் எத்தனை சொல்லி இருக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதுகாப்பட்டுட்டோம். ஆனால் தேவன் அறியாத எத்தனையோ ஆத்மாக்கள் உலகத்துக்கு இருக்கு. தேவன் அறியாத எத்தனை ஆத்மா உலகத்துக்கு இருக்கு. தேவனை ஏற்றுக்கொள்ளாத எத்தனை ஆத்மாக்கள் உலகத்துக்கு இருக்கு. அன்னைக்கு ஆண்டவர் இயேசு சத்தம் போட்டதால எங்களுக்கு நித்தியம் கிடைச்சது, சத்தம் போட்டதால நாங்கள் பாதுகாப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு தேவனுக்கு அன்னைக்கு உலகத்துக்கு எத்தனை சத்தம் போடுறீங்க? பேசுறீங்கள். எத்தனை பேர் சேவனக்காரர் பேசுறீங்க உலகத்தில் வந்து சேவன எத்தனை ஆத்தமங்கள் இருக்கு, எத்தனை பேசுறீங்க சேவனக்காரனுக்கு, எத்தனை சத்தம் போடுறீங்க பேசுறீங்க. அவருங்களுக்கு செஞ்சு ரட்சிப்பு பெருசு பெருசு, அது சத்தம் ரொம்ப பெருசு. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர். சிந்திங்க சிந்திங்க யோசிங்க, அனுதவம் நித்தம் யோசிங்க. என் அப்படிப்பட்ட பாவியா இந்த எங்களை வந்து அவர் மீட்டுக் கொண்டார், விளைவர் ரட்சித்தால் ரட்சிப்பால் மீட்டுக் கொண்டார். பிதாவே பார்க்க முடிய அளவு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான பாவத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு அந்த தேவனை நாங்கள் எந்திராதுக்கு மறந்திருக்கிறோம். நம்முடைய தேவனை வந்து இருந்தா சுமக்கோணம் வந்து இப்போ நாங்கள் சமைக்க வரது சரி, சபைக்கு வாரம் சபைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை வாரம் பிறகு ஆறு நாளம் வந்து உலகத்தை போயிடும் வந்து அந்த உலகத்தை காண்ற இயேசுகிறிஸ்தை சுமக்கிறோமா, உலகத்தை காண்ற இயேசுகிறிஸ்தை நாங்கள் சுமக்கிறோமா, அதைத்தான் பார்க்கணும். தேவன் அங்கே சுமக்கணும் நாங்கள் வந்து. ஏண்டா தேவன் எங்களுக்காண்டி போட்டு சத்தம் பெருசு ரொம்ப பெருசு இருந்து எழுது யோசிச்சால் அந்த சத்தம் எங்களோட பாவங்கள் எவ்வளவு அருவறுப்பான எவ்வளவு அலங்கோலமான சொல்லி இந்த வசனம் வந்து உறுதி பண்ணப்பட்ட வசனம், காட்டி கொடுக்கப்பட்ட வசனம். உலகத்தில் எத்தனையோ ஆத்மகள் இருக்கு, ஆனால் நாங்கள் அந்த ஆண்டா இயேசு எங்களுக்காக அப்படி சத்தத்தை உலகத்துக்கு நாங்கள் போட மறந்துடுறோம். அந்த வேதஞ்சலம் வந்து சாக்கு போக சொல்ல இடம் இல்லை. ஆண்டா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே, சாக்கு போக சொல்ல இடமே இல்லை. உலகத்துக்கு பேசுங்க, கத்தர் அன்னைக்கு சிலுவையில் எங்களுக்காண்டி பேசினாரு, அதே மாதிரி இன்றைக்கு உலகத்துக்கு நீங்கள் பேசுங்க, கத்தருக்காக வேண்டி பேசி ஆண்டவர் அறிய ஆத்மால கூட்டின்னு வாங்க. இன்னும் இதயத்தில் ஒப்புக் கொடுங்க, ஆண்டவர் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே எங்களுக்காண்டி உங்களை விளையாட ரட்சிப்பால் எங்களை மூட்டுக் கொண்டீங்களே, உங்கள் ரத்தத்தில் பாவங்களை கழுவினீங்களே, எங்களை சுத்திகரிச்சிங்களே, பிதாவுக்கும் சத்துருக்களாக இருந்தனே, நீங்கள் எங்களை ஒப்புரவாக்கினீங்களே, இதை ஒப்புக் கொடுங்க. இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் அன்றைக்கு எங்களுக்காண்டி சத்தம் போட்டாரே, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே கைவிட்டீர். அது என்ன, உங்களுக்காண்டி எனக்காண்டி போட்டு சத்தம், நித்திய ஜீவன் உண்டு பண்றதுக்காண்டி போட்டு சத்தம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஜெயிங்க. இன்றைக்கு சிறிய ஒரு ஜெயமண்ட பண்ணோம். நல்லவரே ஆண்டவரே, எங்களுக்காண்டி சிலுவையில சிந்து ரத்தம் அப்பா, நீ எங்களுக்காண்டி சிலுவையில போட்டு சத்தம் அப்பா, ஏலி ஏலி லாம சபக்தானி, என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டி. ஆண்டவரே இந்த சத்தத்தை சுமந்து கொண்டு ஆண்டு நித்திய ஜீவனுக்கு நடக்கியப்பா, உதவி செய்யுங்கப்பா, கிருபைதாங்கப்பா. ஆண்டவரே அநேக ஆத்மகளைப்பா உலகத்துக்கே நாங்கள் ஆதாயப்படுத்தியப்பா, உலகத்துக்கே நாங்கள் பேசியப்பா, எங்களுக்கு இருவதாங்கப்பா இருவதாங்கப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் இந்த வேளையிலே ஐந்தாவது முத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பேசிய ஐந்தாவது வார்த்தையாகும். ஹல்லேலூயா. அந்த ஐந்தாவது வார்த்தை நம்முடைய சபையை சேர்ந்த நம்முடைய ஊழியக்காரன் பவுல் அவர்கள் நம்மளோடு வந்து பேசுவார்கள். ஹல்லேலூயா. காத்திருங்கள், கவனித்துக் கொண்டிருங்கள், ஆண்டவர் எங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
ஹல்லேலூயா. Somebody say hallelujah at this place. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. விசுவாசமான பேரிக்கு உணவாதி ஸ்வாத் பை சந்தம் கருப்பு வெள்ளை போட்டு நாங்கள் இங்க துக்க நாள் கொண்டாடல, ஜீவனுள்ள தேவனை நம்ம கொண்டாட வந்திருக்கோம். ஹல்லேலூயா. இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சவாஸ்ட் உண்டு, இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபயர்ஸ்ட் உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், காட் இஸ் அலைவ், ஆமென். கொஞ்சம் கரங்களை தட்டுங்களேன். Wir sind nicht traurig, wir sind glücklich. Warum? Weil Jesus für uns gestorben ist und nicht nur das, weil wieder auferstanden ist. Amen. அதனால நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். சரி, நம்ம ஐந்தாவது வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். கெதியண்டு யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19 அதிகாரம் கொம்பிமித்தும் யோஹானஸ் எவாங்கேலியம் கபிட்டல் 19 வெர்ஸ் 28 29 19 அதிகாரம் 28-29 நாம வாசிக்க கேட்போம்.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள்.
எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உறுதி செய்வோமா. தகப்பன இயேசு நாமத்திலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோமாப்பா. இந்த இடத்துல கர்த்தாவை இருதயங்களை திறவுங்க, உங்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஒரு மாற்றத்தை அடைய தேவ ஆவியானவர் இந்த இடத்துல உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வேத வாக்கியம் இந்த இடத்துல நிறைவேறத்தக்கதாக இயேசு இந்த வார்த்தையை சொன்னார், எனக்கு தாகமாக இருக்குது என்று சொல்லி அவங்க நினைச்சுதான் காடிய கொண்டு வந்தாங்க. இந்த வேத வாக்கியம் நிறைவேறின இடத்தை பாத்தீங்கன்னா சங்கீதம் 69:21. Jesus God is a prophecy would have filled him Psalm 69:21-22 nachlesen. Aber ich möchte heute nicht über die Prophetie reden, sondern über etwas ganz anderes. ஆனா இந்த இடத்துல நான் இன்றைக்கு நான் தீர்க்க தரிசன வார்த்தையை பற்றி நான் பேச விரும்பல. எனக்கு இந்த கடந்த கிழமையா என்னுடைய உள்ளத்துல தோன்றின எண்ணங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுறேன். Die ganze Woche in mir hervorgesprudelt ist und das möchte ich heute mit euch teilen. Ich möchte auch nicht so lange ziehen, also gehen wir mal direkt zum Wort. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு தமிழ் வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா இயேசு பேசினார் என்று இருக்கு இல்லையா, அது ஒரு கடந்த நிகழ் கடந்த காலத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஜெர்மன்ல நீங்க பாத்தீங்க, ஜெர்மன் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா லூச்சா und Elberfeld aber Setzung, அதுல வந்து நிகழ்காலத்துல ஆண்டவர் பேசுவார், அதாவது Jesus spricht mich dürstet. ஆண்டவர் இயேசு பேசுகிறார் எனக்கு தாகமா இருக்கு. இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஹி ஸ்பீக்கிங் டில் டுடே. அது ஆண்டவர் ஏதோ இன்றைக்கும் எங்களோடு பேசுகிறார். எப்படி தெரியுமா, தாகமா இருக்குது என்று சொல்லி பேசுகிறது போல நமக்கு தோடுகிறது. ஜெர்மன் லூச்சா எல்பர்ஃபெல்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹி ஸ்பீக்ஸ், அவர் பேசுகிறார். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஜெர்மன் அதை பாத்தீங்கன்னா லூச்சா அண்ட் எல்பர்ஃபெல்ட், இது வந்து பூர்வீக அந்த மொழிக்கு நெருங்கின ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கும். Jesus spricht mich dürstet. ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு தாகமாக இருக்குதுன்னு. எனக்குள்ள தோன்றிய சில எண்ணங்கள் சொல்ல விரும்புகிறேன். Do you believe ஆண்டவருக்கு உங்க மேல ஒரு வாஞ்சை இருக்குது? God had heute ein mächtigen Durst auf dich. ஆண்டவருக்கு உங்க மேல ஒரு தாகம் இருக்குது, நம்புறீங்களா? Can you believe God had ein mächtigen Durst heute auf dich? Er möchte mit dir eine Gemeinschaft führen. Er hat Verlangen nach dir. ஆண்டவருக்கு ஒரு வாஞ்சை இருக்கு உங்க மேல. இந்த வாஞ்சை எங்க தொலைந்து போனது தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல தொலைந்து போனது. In Eden is Jesus Verlangen entstanden in God. ஆண்டவர் இயேசு ஆதாமை நோக்கி போகிறார், ஆதாமே நான் வந்திருக்கிறேன். But where are you? Who bist du? ஆண்டவருக்கு ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சி அந்த இடத்துல உண்டாகுது. ஆனா ஆதாம் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் போய் ஒளிஞ்சு நிற்கிறான். He is hiding himself. Ich möchte heute dir etwas mit auf den Weg. உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல விரும்புற ஒரு காரியம், அதாவது இந்த தேவ வசனம் என்கிற வெளிச்சத்துல இன்னைக்கு உங்களை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. Reflect here or leave with a list this what is God is. Und schaut bitte einmal auf euch und sagt mal, was blockiert mich heute, dass Gott mit mir eine Gemeinschaft führen kann? இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில ஆதாம பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஒளிஞ்சு நின்றான், ஏதோ ஒரு காரியம் அவனுக்குள்ள தடையாக இருந்தது. இன்றைக்கு நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்க, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் எனக்கும் இடைக்குள்ள என்ன தடையாக இருக்கிறது? Diese Frage sollen wir uns alle mal selber für uns stellen. Was blockiert mich gerade, mit Gott nahe zu treten? Ja, Gott möchte dich segnen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோடு ஒரு பங்கு பெற விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையில ஒரு பங்காக இருக்க விரும்புகிறார். உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். உங்களுக்கு சந்தோஷத்தை தர விரும்புகிறார். ஆனால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது விடுதில்லை. Gott möchte dich heute reichlich segnen. Er möchte dir Freude geben. Er möchte dir Frieden geben. Er möchte dich beschützen vor dem Bösen, vor dem Schlechten. Aber es gibt einige Dinge in meinem Leben, in deinem Leben, es blockiert einfach. Und Gott hat dieses Verlangen nach dir und mir persönlich. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவருக்கு இன்னைக்கு உங்க மேல ஒரு தாகம் இருக்குது, உங்க மேல என் மேல ஒரு தாகம் இருக்கு. ஆனா என்ன செய்யறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் தடையாக நிற்கிறேன். Guck bitte auf dich. Scan mal dein ganzes Leben. இன்றைக்கு பாருங்க, இந்த சர்ச் ஆஃப் கிரேஸுக்கு 20 வயசு, 20 வருஷம். ஒரு சிலர் நீங்க 20 பெரிய வழியை பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் 10 பெரிய வழியை பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் 15, etc. Ihr habt so viele Karfreitage schon gesehen, erlebt, gehört, aber ich möchte euch fragen, wie viele von diesen Karfreitagen waren denn wirklich nützlich für dich? Hast du dir diese Worte Gottes wirklich in dir aufgenommen, aufgesogen und dich verändert? Ich möchte dir noch ein Geheimnis sagen, இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சிலுவை பாட்டை நீங்க தியானிச்சீங்கடா, உயிர்த்தெழுதலுக்குரிய வழிமுறைகள் சிலுவையில நீங்க காணக்கூடியதாக இருக்கும். Die Auferstehung, der Weg für die Auferstehung, könnt ihr im Kreuz über die 7 Worte Jesus entdecken. Alles, was Jesus am Kreuz getan hat, über diese Wege könnt ihr die Auferstehung erzielen. Das ist ja unser ultimatives Ziel, nicht wahr? Auferstehung, உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய டார்கெட், சரிதானே? ஆண்டவருடைய கடைசி நாளில் நாம உயிர்த்தெழ விரும்புகிறோம். ஆனா இந்த உயிர்த்தெழுதலுக்குரிய வழிமுறைகள் சிலுவையில நீங்க காண முடியும். பார்த்தோம் இல்லையா, மன்னிப்பு, சகோதர சிநேகம், பல காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நாம கடைபிடிக்கும் போது, அந்த காரியங்களை நாங்கள் செய்யும் போது உயிர் தழுகிறோம். உயிர் தழுகிறதுக்கு ஒரு வழி அந்த இடத்துல பிறக்குது. இன்றைக்கு நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், உங்களோட வாழ்க்கையில என்ன பிளாக் பண்ணுது? என்ன பிளாக்காரு? ஒரு சிலருக்கு இது திருக்கு தரிசனமா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் சம்திங் இஸ் தேர், ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. அது உங்களை தடை பண்ணுது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அது தடை பண்ணுது. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பதற்கு தடை பண்ணுது. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், தி ஃபைட் இஸ் ரிச் பை தி டிஸ்மிட் ஆர் சைல்ட் மெசேஜ். இது ஒரு பக்கம் ஆண்டவருக்கு நம்மேல் இருக்கிற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா, நம்முடைய வாஞ்சை எங்க இருக்குது? Who is mindful lange? Wo nach verlange ich? Das ist die zweite Frage, die wir uns alle nochmal stellen sollten. Nutze bitte diesen Karfreitag dafür, nochmal dein ganzes Leben durchzugehen. Wo ist heute mein Verlangen? Heute, manche verlangen. Manche haben Verlangen nach Bildung. Manche haben Verlangen nach Karriere. Manche haben Verlangen nach Autos. Manche haben Verlangen nach Geld. Ja, manche haben verschiedene Verlangen. Nach Grundstück, Haus, was weiß ich. Balakariengel irgilia. Namuri ekengel. சிலருக்கு நம்முடைய வாஞ்சி எங்க இருக்குமா? தங்கத்தில் இருக்கும், பொண்ணுல இருக்கும், வீடு, காரு, வசதி, படிப்பு, அந்தஸ்து, பட்டம், இப்படி பல விதமாக இருக்கலாம். Ist das alles schlecht? Nein, es ist nicht schlecht. Wir brauchen all diese Dinge, aber das sollte niemals unser erstes Verlangen sein. இவ்வளவு காரியம் நமக்கு தேவை, ஆனால் அது நம்முடைய முதலாவது வாஞ்சியாக இருக்கக்கூடாது. முதலாவது நம்முடைய வாஞ்சி எங்க இருக்கணும்? By God. God ist unser, sollte unser Verlangen sein. Er sollte unser Durst sein. Hallelujah. இன்றைக்கு நீங்களே உங்களை கேளுங்க, இன்றைக்கு என்னுடைய வாஞ்சி எங்க இருக்குது? வூனாக் ஹாப் இஷ் பலாங்க, வாஸ் பலாங்ஸ் மைன் ஹேர்ஸ். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா, சில பழக்க வழக்கங்கள் ஒரு வாஞ்சை. ஒரு ஆளை பற்றி 10 பேர்கிட்ட டெலிஃபோன் அடித்து சொல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு அதை தாங்க முடியாது. இட் இஸ் அ டிசீஸ், ஒரு வருத்தம் உண்டு. தங்க்ஸ் சார், இது ஒரு வருத்தம். இன்றைக்கு சில பேருக்கு அதில் ஒரு வாஞ்சை இருக்குது. Wie ihr gerade bislang so gemacht habt, தொடர்ந்து இப்படியே செய்தீங்கன்னா உங்களுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும். Der Ausgang, den du erwartest, wirst du nicht empfangen. உங்களுடைய முடிவு இப்படி இருக்காது. Ich möchte dich heute nochmal dazu ermutigen. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருக்கா கேளுங்க, உங்களை பார்த்து நீங்களே ஒரு சொல்லுங்க. பக்கத்தில் பார்க்காதீங்க. Guck mal bitte auf dich selbst. Stell dich vor dem Spiegel des Wortes Gottes. கண்ணாடியான தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நின்று கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கா? கண்டிப்பா இருக்குது. இல்லையே என்று ஒருத்தரும் சொல்ல முடியாது. நேரத்தில் என்னுடைய வாஞ்சி எங்க இருக்குது? Wo ist mein Verlangen? All die Zeit. நம்முடைய வாஞ்சி தேவ ஆவியானவர் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்தீங்கன்னா சிலுவையில் முழு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றின காரணம் என்ன தெரியுமா? அவர் முதல் நாள் இரவு இருந்து எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி பழைய பாட்டு பிடிச்சுன்னா ஒவ்வொரு பக்கம் பக்கமாக எடுத்து எடுத்து படித்து படித்து ஞாபகப்படுத்தினா, ஓ நான் சிலுவையில் தொங்கிக்க 3 மணிக்கு இந்த வார்த்தை சொல்லணும். ஆண்டவர் வந்து முழுக்க முழுக்க தேவ ஆவியினால் நிரம்பினபடினால, வார்த்தையினால் நிரம்பி இருந்ததுனால அவருக்கு தெரியும். ஆவியானவர் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வார்த்தையை கொடுத்தார். சிலுவையில் தொங்கும் படிக்கு அங்கிருந்து இரவு இரவா படிக்கல அவர். எங்களுடைய வாஞ்சி, எங்களுடைய தாகம் எங்க இருக்கும் தெரியுமா? ஹைலிகா காய்ஸ், மோசே வனாந்திரத்தில் அந்த கட் என்ன, அந்த கண்மலையை பிளந்த போது தண்ணீர் வெளியே வந்தது. மோது சாட்டர்டீஸ் கோஸ் அண்ட் ஃபேஸ் அண்ட் ஸ்பாய்ட் அண்ட் கம் வாஸ் ஆகும். Jesus Leib wurde heute zerrissen vor 2000 Jahren, damit du und ich den Heiligen Geist empfangen können. அப்படித்தான் இயேசுடைய சரீரம் பிக்கப்படுது. எப்படி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நாம பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாஞ்சி எங்க இருக்குது? உலகத்து மேல இருக்குதா, அல்லது தேவ ஆவியானவர் மேல இருக்குதா? நீங்க பாத்தீங்கன்னா இயேசு அந்த இடத்துல சொல்லுங்க, இது ஒரு விதமான பார்வை. எனக்கு தாகமா இருக்குது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இயேசுக்கு அந்த அடி வாங்கினது கூட பெருசா தெரியல. துப்பினது, அவங்க அவரை பேசினது, அது கூட அவர் பெருசா தெரியல. அவருடைய எது தெரியுமா? அவரால் தாங்க முடியாம இருந்தது தெரியுமா? என் பிதா என்னை விட்டு Mein Vater hat mich verlassen. Das war der größte Schmerz, den Jesus hatte. Nicht, dass man ihn geschlagen hat oder Dornenkrone oder ihn nackt da hängen lassen hatte. Pida ennai vittu vilagita. Aber muss ich sagen, Caesar hat gesagt, Ninge ellarana vittu oduvinge, aana naan thaniya illa. Pida ennode irukkira. Der Vater ist mit mir. Ihr werdet mich im Stich lassen, aber der Vater ist mit mir. Und dann kam dieser Moment, wo Vater ihn verlassen musste aufgrund der Sünde, die auf ihn lastete. Und das war der schmerzvollste Moment für Jesus, wo er sagte, Herr, ich sehne mich nach dir, ich durste nach dir, Gott. Sangeetha 42-le neenga vaasikkalam, mudhalavathu vasanathile, maangal neerodai vaanjithu kadaruvathu pole, en aathma vaanjikkudhu, eppozhudhu avarudaiya sannidhiyile naan poi nippen. Wann werde ich endlich Gott schauen? Ich habe so einen Durst. Hey, ich möchte dich fragen, hast du auch so einen Durst? Hast du auch so einen Durst auf den Heiligen Geist? Wenn der Heilige Geist kommt, er verherrlicht Jesus. பரிசுத்தாவியன் வந்த அவர் இயேசுவை மகிமைப்பட்ட ஜீசஸ் இன் உன்ஸ். யோவான் ஸ்நானகன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், நான் சிறுகவும் அவர் பெருகவும். இஷ் முஸ் அப்நேம், யோஹானஸ் தே டாய்ஃபர் சாக், இஷ் முஸ் அப்நேம், ஜீசஸ் முஸ் சூநேம். Und er wollte nicht anspielen darauf, dass er irgendwie dick war und ein Diät brauchte. Nein,
Er wollte darauf hin, dass dieses Ich sein, ich kann alles, ich bin gut, ich bin gebildet, ich bin schlau, ich habe Geld, ich habe Haus, dieses Ich, dieses Personalpronomen Ich muss weg und muss transformiert werden in Du, Herr, du hast mich gesegnet. Durch deine Gnade bin ich am Leben. In der Nanengre Suyam Marikanum, Adan Johann Fuluga, Nir Perigon Nansirum, Enudi Nanengre Ahangaram, Yenangalam, Pinagabonum, Yesu Magime Padanum. Yesu, Nir Ananagiella, Umalana Valley, Umali Asi Varika Padig, Ishing is Zegna Dush. Hallelujah. Devavina, Yevergil, Narada Padigargul Overgil, Deva Putra, Zealous Dush and Heiligen Geist geleitet wird, diesen Kinder Gottes. Ich möchte zum Ende kommen. In Epheser 5, 18 steht folgendes. Ihr wisst, ein Pandetel, Ypriaga Paulus, Do not be drunk with wine, but be filled with the Holy Spirit. Seid nicht, oder besaugt euch nicht mit Wein, sondern seid stets erfüllt mit dem Heiligen Geist. தேவாவியினால் நம்ம அனுதினமும் நிறைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் தேவாவியானது நம்மை நடத்துவார். இவர்கள் தேவாவியினால் நடத்தப்படுகிறீர்களோ நீங்கள்லாம் தேவ புத்தர்கள். ஹல்லேலூயா. Lass uns heute die Frage stellen. Hey, was ist diese Blockade? Gott hat Verlangen nach mir. Aber was ist diese Blockade, die zwischen mir und Gott steht? Es können vielleicht Personen sein. Es können vielleicht Menschen sein. Es können Eigenschaften sein, die du angeeignet hast von der Welt. Es können verschiedene Dinge sein, die dich von Gott trennen. Heute schau einfach mal auf dich selber. Wo ist dein Verlangen? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நீங்களே உங்களை சோதித்து பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நெருங்குறதுக்கு எது தடையாக இருக்கிறது? அது சில நபர்களாக இருக்கலாம், விசுவாசிகள் அதற்கு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், சில உறவுகளாக இருக்கலாம். எது என்னை தேவனுக்கு தேவனோடு நெருங்க என்னை தடை செய்கிறது? இல்லாட்டி சில பாவ சுபாவங்கள், சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை தடை பண்ணுகிறதா? Sucht verhalten, was ist das? Irgendwas trennt mich. Aber du bist an der richtigen Stelle, du bist am Kreuz. நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க, சிலுவையில வந்திருக்கீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். Komm zu mir, ihr beladen, ihr mühselig beladen seid. Ich gebe euch Ruhe, Ruhe atmen. Ich gebe Ruhe für eure Seele. Du bist an der richtigen Stelle. Komm zum Kreuz. Halleluja. Lass uns die Augen schließen. கண்களை மூடுவோமா? தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Danke für dein Wort, Herr. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாஞ்சு எங்க இருக்கிறது ஆண்டவரே? இன்றைக்கு உம்மோடு நெருங்கி வாழுவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் எது தடையாக இருக்கிறது? எனக்கு ஒரு விஷயம் அதை வெளிப்படுத்தும். அவைகளை விட்டு நான் விலக, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். உங்களுடைய தேவ ஆவியானவர் மேல் நான் தாகமாக இருக்கிறேன் ஆண்டவரே, வாஞ்சியாக இருக்கிறேன் அப்பா. என்னுடைய வாஞ்சை இன்னும் பெருகட்டும் அப்பா. உங்களுடைய தேவ ஆவியினால் என்னை நிரப்புங்க. கேட்பீங்களா கொஞ்ச நேரம்? Herr, bitte vergib mir. Bitte vergib mir. Ich bin heute durstig. Vielleicht ist das ja der Unglaube, der in mir ist, der mich von dir trennt, Herr. Vielleicht Zweifelgedanken oder சில நேரத்தில் சந்தேகங்கள் உங்களை தடை செய்யலாம். சந்தேகங்கள், Zweifel. Du bist aber an der richtigen Stelle. Vertrau Gott, vertrau Jesus. Höre das Wort Gottes, denn der Glaube kommt durch das Hören vom Worte Christi. Viswasam, kelvinale varum, devanudaiya vaarthaiye kekkranaale varum. Gott möchte dir nicht die Sünde anrechnen. Er möchte dich ermutigen, heute dein Leben zu ändern. Andavar, ungalai nyayam theerka virumbala. Ungalai avar kandithu unartha virumbugirar. Verändere dich, maatrunga. Ungalai sindhanaigalai maatrunga. Ungalai vaazhkai muraigalai maatrunga. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. Ich danke dir für jeden einzelnen Bruder und Schwester an dieser Stelle, der sich dir hingegeben hat, dem Wort hingegeben hat. Unsere Wortei கேட்டதற்கு ஆண்டவரே இடம் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க ஆண்டவரே. விதைத்த இந்த வார்த்தை 30 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். உங்களுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்புவதில்லை என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இந்த வார்த்தைகள் அது பலன் கொடுக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen, Amen, Amen. Hallelujah.
Hallelujah. ஐந்தாவது வார்த்தை நாம் கவனித்தோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொன்ன வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன். Hallelujah. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எங்களை குறித்தும் எங்கள் ஆத்துமாக்களை குறித்தும் தாகம் உள்ளவர்களாக இருக்கிற இயேசுவாய் இருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே பார்த்தது போல நாமும் தேவன் மீது தாகம் உள்ளவர்களாய், தேவ ஆவியானவர் மீது தாகம் உள்ளவராய், எதை குறித்து தாகம் உள்ளவர்களாய் நம் வாழ்வில் இருக்கிறோம் என்பதை இந்த பெரிய வெள்ளி அன்று இந்த நாளிலே இந்த ஆராதனையில் நம்மளை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. நமக்கு முக்கியமாக எதை தாகம் உள்ளவர்களாய் நாம் பார்க்கிறோம், விருப்பம் உள்ளவர்களாய் பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. இயேசுவானவர் சிலுவையில இருந்து நம்மை நினைத்தார். ஆனால் நாங்களோ இன்றைக்கு சிலுவையிலே அல்ல. நாம் இன்றைக்கு அருமையாக வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே நிமிந்து நிற்கிற இந்த நாட்களிலே நாம் எதன் மீது தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? கர்த்தர் மீது, கர்த்தருடைய ஆவியானவர் மீது, தேவனின் மீது நாம் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி
இந்த மாலை பொழுதிலே நம்மளை ஆராய்ந்து பார்ப்பதும் இந்த ஐந்தாவது வார்த்தை குறித்து நாம் சிந்திப்பதும் நமக்கு அது ஏற்றதும் நல்லதுமாயிருக்கிறது. ஹலலோயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்து சொன்ன ஆறாவது வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். ஹலலூயா. கர்த்தர் சிலுவையிலே இருந்து சொன்ன ஆறாவது வார்த்தை அது என்ன, அது ஏது என்பதை குறித்து நம்முடைய சபையில இருக்கிற நம்முடைய ஊழியக்காரன் மயூரன் அவர்கள் நம்மளோடு கூட அதை பகிர்ந்து கொள்வார். ஹலலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
ஹலலூயா. ஹலலூயா. உச்சவாய். ஹலலூயா. மீண்டுமாய் உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். ஆறாவது வார்த்தை யோவான் 19 அதிகாரம் 30 வசனத்தை திருப்பிக் கொடுங்கள். யோவான் 19 30 வசனம்.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய ஆறாவது வார்த்தை முடிந்தது என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் அர்ப்பணிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. முடிந்தது. பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூ உலகத்துக்கு அனுப்பி அவர் என்ன செய்ய சித்தமாக இருந்தாரோ அத்தனையும் இந்த குமாரன் மூலமாக நிறைவேற்றி முடிப்பதற்காக அவரை இந்த பூ உலகத்துக்கு அனுப்பினார். அவர் இங்கே வந்து பூமியில வந்து வாழ்ந்து சிலுவையிலே தன்னுடைய எல்லாவற்றையும் செய்து முடித்து பேசிய முடிந்தது என்கிற ஒரு வார்த்தை அர்ப்பணிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது அர்ப்பணிப்பு. பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து எல்லாவற்றையும் செய்து சிலுவையிலே வெற்றிகரமாக முடித்து விட்டார். இப்படிதான் முடிந்தது என்று. சில வேளையில் உங்கள் யாராவது ஒரு கம்பெனி மூலமாக ஒரு வேலையை செய்ய அனுப்பினால் அந்த இடத்துல போய் நீ ஏதாவது வேலையை செய்து முழுவதுமாக எந்த வித குறையும் இல்லாமல் பரிபூர்ணமா செய்து முடித்த பிற்பாடு அப்பா முடிஞ்சது அப்படி என்று சொல்லி ஒரு பெருமை சோண்டு வரும். ஆனா இங்கே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பேசிய முடிந்தது என்கிறதான இந்த வார்த்தை அல்லது பேசிய இந்த வசனம் அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்கிறதான ஒரு சோகமான சொல்லோ வார்த்தையோ அல்ல, அது ஒரு வெற்றியான வார்த்தையாயிருக்கிறது. ஆமென். சிலுவையிலே வெற்றியை சிறந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் முடித்து ஒரு வெற்றி வசனமாகத்தான் அதை பேசினாரே ஒழிய ஒரு சோகமான வார்த்தையோ இது அல்ல. ஒரு வெற்றியின் வார்த்தை. முழுவதுமாய் அர்ப்பணித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இதைவிட சபையிலே வாழுகிறோம். ஆனால் எங்களுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு தூரம் உள்ளது? எங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவுக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்தார். கொஞ்சம் கூட குறை வைக்கல, பூரணமாய் அர்ப்பணித்தார். இதே வண்ணமாகத்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவனை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பு என்பது எல்லாராலேயும் முடியாத காரியம். சிலர் கொஞ்சமாக அர்ப்பணிப்பாங்க, சிலர் முக்கவாசி அர்ப்பணிப்பாங்க, சில பேர் அர்ப்பணிப்பே இல்லை, சில பேர் முழுவதுமாய். இப்படி பலவிதமான அர்ப்பணிப்புகள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்தார். அதனுடைய வெற்றியின் வார்த்தை தான் முடிந்தது என்கிறதான வார்த்தை. ஆகவே நீங்களும் நானும் தேவனுக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். ஊழியத்துக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாதபடியினால்தான் அநேகர் ஊழியத்துல ஆரம்பித்து விட்டு ஏதாவது பிரச்சனை வந்த உடனே விட்டுட்டு ஓடிடுறாங்க அநேகர். இந்த உலகத்திலே நாம பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான ஜெமடி பிள்ளைகளே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அந்த வார்த்தை எங்களால் சொல்ல முடியுமா என்பதை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹாலுலியா. உச்சம். ஹாலுலியா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே சிலரை பார்த்தா முடிஞ்ச மாதிரி இருக்கு, சிலரை பார்த்தா முடிய போற மாதிரியே இருக்குது. ஹாலுலியா. ஆண்டவர் பேசிய வார்த்தை தான், அவங்களும் முடியல, டைம் இருக்குது. ஹாலுலியா. ஆகவே அவர் பேசிய இந்த வார்த்தைகள் ஒரு வெற்றியின் வார்த்தையாக இருக்கிறது. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. முடிஞ்சவன எல்லாரும் ஆமையனு டக்குனு முடிச்சு ஆமையன் சொல்லுங்க. அல்லையா, அதில் இருக்கும்போது நான் உற்சாகமா இருக்க வேண்டும். என்ன முடியல, டைம் இருக்கா, நான் சீக்கிரமா முடிச்சிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பேசிய இந்த வெற்றியின் வார்த்தையை எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எடுத்து நாங்கள் அர்ப்பணிக்கிறவளாய் இருக்க வேண்டும். சிலருக்கு பாருங்க, ஒரு வேலையை சொல்லிடுவோம், ஒரு வேலையை சொன்னா அதை ஒழுங்கா முடிக்க மாட்டேன். சிலவள் கடைக்கு போவீங்க, ஒரு சாமான் வாங்க போவீங்க, போய் வேற சாமான வாங்கிட்டே வருவீங்க, மறுபடியும் போய் அதே சாமானத்தான் வாங்கிட்டு. சொன்ன வேலைய சரியான முறையில செய்யறது இல்லை. ஏதோ நிறைய மண்டைக்குள்ள வச்சுட்டு போன அளவில் விட்டு வேறு அளவில் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்தோடனே பிரச்சனை சண்டை, அதோடைய முடிஞ்சிடும், அர்ப்பணி போய். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா சொல்லி கொடுத்த அத்தனை சித்தங்களையும் அவர் முழுவதுமாய் நிறைவேற்றி வெற்றியாய் பேசினார். ஆமென். அதுதான் அவர் செய்த உண்மையான காரியம். முடிந்தது என்று அவரால் சொல்ல முடிந்தது. உங்களாலும் என்னாலும் இப்ப பேச முடியுமா, முடிந்தது என்று சொல்லியதாவது வாச்சு? எல்லாம் அறையும் குறையும் தான் இருக்கு. எதையும் உருப்படியா உங்களுக்கு, சிலருக்கு ஒரு வேலையிலேயே நிரந்தரமா இருக்க முடியாது. ஒரு வருஷத்திலேயே கிட்டத்தட்ட 7-8 வேலையில மாறி இருப்பாங்க, ஒன்றிலும் இல்லை. சிலவள் வந்து 30 வருஷமா, 30 வருஷத்துலேயே ஒரு வேலை. என்ன, அர்ப்பணிப்பு மிகவும் முக்கியமா இருக்கிறது. ஒரு வேலையோ அல்லது போனால் குடும்ப காரியம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் குழப்பம், பிரச்சனை, நெருக்கடி, துன்பம், இது எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு அர்ப்பணிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. சிலுவைக்கு போறதுக்கு பேதுருவாலே தடை வந்தது. ஆனால் அதை அவர் உடைத்து கடந்து சென்றார். பலவிதமான போராட்டங்கள் வந்தது பிசாசினாலே, அதை சிலுவைக்கு போ தடுப்பு. ஆனால் அவருடைய அர்ப்பணிப்பு பூரணமா இருந்தபடியினாலே அந்த சிலுவையிலே தன்னுடைய பூரணமான வார்த்தைகளை பேசி நிறைவேற்றக்கூடியவராய் இருந்தார். இதே வண்ணமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் நானும் அர்ப்பணிப்போடு நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எங்களுக்கு குடும்பத்திலே அர்ப்பணிப்பு தேவை. அர்ப்பணிப்போடு நாங்கள் செயல்பட வேண்டும், முழுவதுமாய் நாங்கள் செயல்பட வேண்டும். எதை செய்தாலும் முழு மனதோடும் முழு விருப்பத்தோடும் நாங்கள் செய்ய வேண்டும். சில வேளையிலே நாம் என்ன செய்வோம், முழு மனது எல்லாட்டியும் அதை செய்வோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் விருப்பத்தோடு முழுமனமாய் செய்தார். காரணம், நீங்களும் நானும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அவர் செய்த அநேக காரியங்கள் சிலுவையிலே இருக்கிறது. சுருக்கமா ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ற, முடிந்தது என்று சொன்ன ஒரு காரியம், முதலாவது இயேசுவின் மரணத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்தது. இதற்காக அவர் பேசிய ஒரு வார்த்தை இருக்கிறது. இரண்டாவதாக, சாத்தானின் அதிகாரம் முடிந்தது. அவனிட்ட இருந்ததான வல்லமைகளை, அதிகாரங்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், உறிந்தெடுத்தார், பறித்தெடுத்தார். அதிலே அவர் ஜெயம் பெற்றவராய் இருந்தபடியினாலே அதிலே முடிந்தது சொன்னார். அடுத்து மூன்றாவதாக, பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டது. இதை நீங்கள் ஆதாரமா பார்க்க வேண்டுமா இருந்தால் ஆதியாகமம் 3:15 வசனத்திலே இருக்குது, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்ப இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய தலையை சிலுவையிலே நசுக்கி வெற்றி பெற்றார். அதனாலே அவர் இந்த வார்த்தையை பேசக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக, கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலே இருந்ததான பிளவு முடிந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அல்லது போனால் பிதாவை நேரடியாக தரிசிக்கக்கூடிய வண்ணமான ஒரு கிருபியை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பழையப்பட்ட காலத்திலே அப்படி செய்ய முடியாது. ஆசாரியன் மாத்திரம், தலைமைக்குரு மாத்திரம் ஆலயத்திலே சென்று வருடத்திலே ஒரு முறை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்கிறவரா இருந்தார். ஆனா இன்றுவோ இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றினபடியினாலே நீங்களும் நானும் நேரடியாக சென்று பிதாவை தரிசிக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறிக்கும் போது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுக்குள்ள யாரும் போக முடியாது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் நேரடியாக போகக்கூடிய சிலாக்கியத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறான். அடுத்ததாக, ஜூதர் பிற இனத்தர் என்கிறதான பிரிவு முடிந்தது. ஜாதி, மதம், மொழி, இனவரி, இது எல்லாமே முடிந்தது. அதற்காக அவர் முடிந்தது என்று சொன்னார். ஆனால் அவர் பேசி அந்த வார்த்தையிலே இன்றும் கிறிஸ்தவர்கள வாழ்க்கையிலே இன்றைக்கு மொழி ஒரு பிரச்சனை, ஜாதி ஒரு பிரச்சனை, இப்படி எல்லாமே இருக்கிறது. மதம், நாங்க இன்ன மதத்தார், நாங்க இன்ன ஜாதி, யாரும் அது பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். ஆனா திருமண காரியம் வருகிற வேளையிலே வெளிப்படையா சொல்ல மாட்டோம், நீங்க அவங்க சொந்தக்காரர், நீங்க இவங்க சொந்தக்காரர், அவங்க அப்படியே சித்தி சித்தி எங்க வர்றாங்க, அங்கதான் வர்றாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, காஞ்ச பாவி நனைஞ்சு பாவி, ரெண்டு மூன்று தான், மாற்றம் இல்ல. சபையில தான் இருக்கிறோம், பைபிள் இருக்குது, சேர்ச்சிக்கு போறோம், இதுதான் வாழ்க்கையில மாற்றம் இல்ல. உள்ள என்ன இருக்குது, ஜாதி, அது எல்லாம் என்ன, ஒரு பிசாசின் ஆவி. அப்ப ஜாதி பாக்குறது யாரு, உலகத்து மக்களே அது இதன்றல்ல. ஆனால் சபைக்குள்ளே பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். நான் பொதுவா எல்லா உலகம் முழுவதிலும் பொதுப்படியா பேசுவேன். ஆகவே எனக்கு அருமையான தேவனை பிள்ளைகளே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தால் எல்லாம் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாய் மாறிவிட்டது. ஆகவே இது இருக்கிறது. அடுத்தபடியாக பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்கள் எல்லாம் முடிந்தது. அதாவது நியாயப்பிரமாணம் சிலுவையிலே மறித்து விட்டது. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இல்லை, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருப்போமா இருந்தால் எனக்கு ஒருவர் அடித்தால் திருப்பி நான் அடிக்க வேண்டும், ஒருவர் பல்ல உடைத்தால் திருப்பி நான் பல்ல உடைக்கணும், அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் நியாயப்பிரமாணம் முடிந்தது. அதற்காக அவர் பேசிய வார்த்தைகள். அடுத்ததாக ஜபத்துக்கு தடையாய் இருந்த சுவர் உடைக்கப்பட்டு முடிந்தது. அப்ப இது எல்லாமே ஒரு வெற்றியின் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். அடுத்ததாக மனிதனுடைய இரட்சிப்புக்கான யாவும் செய்து முடித்தாயிற்று. சிலுவையிலே மனு குலத்தினுடைய இரட்சிப்பு நிறைவேறும்படியாய் அவர் அதை செய்து முடித்து விட்டார். இதற்காக இந்த அடுத்தபடியாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து முடிந்தது. இப்படி அநேக வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்காகத்தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையிலே சுருக்கமாக முடிந்தது என்று சொல்லி அர்ப்பணித்தார். இந்த வார்த்தைக்கு காரணம் என்ன, அவருடைய முழுமையான அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்போடு செயல்பட்டார். ஆகவே எனக்கு அருமையான தேவடைய பிள்ளைகளே, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களுடைய அர்ப்பணிப்பு முழுவதுமாய் இருக்க வேண்டும். சபையில இருந்தால் சபைக்கு முழுவதுமாய் அர்ப்பணிங்க, ஊழியத்தில் இருந்தால் ஊழியத்துக்கு முழுவதுமாய் அர்ப்பணிங்க, குடும்பத்தில் இருந்தால் முழுவதுமாய் உங்களை அர்ப்பணிங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரைய இயேசு கிறிஸ்துவே அந்த அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செயல்படுவோமாய் இருந்தால் அந்த அர்ப்பணிப்பை பார்த்தே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை மாற்றத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா, இது ஒரு வித்தியாசமான ஆராதனை. கொஞ்ச நேரங்கள் வடிக்கிறது, ஆனாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சிஸ்டர், நாம முதல்ல வாசித்த இந்த வசனத்தை திருப்பி இருக்க வாசிப்போமா. ஹல்லேலூயா. 30வது வசனத்தை நாம் வாசித்து 7வது வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க. இயேசு காரியம் லூக்கா 19வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. சாரி, யோவான் 19:30 வாசிங்க. யோவான் 19:30.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
ஹல்லேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி நாங்கள் முதல்ல மயூரன் பேசினதை நாங்கள் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் ஒன்றும் மாறவில்லை. எனக்கு ஆச்சரியம். இதை பேச பேச நான் கொஞ்சம் கவனித்தது என்னவெனில், இது முன்பாக பேசியிருக்கலாமே ஆண்டவர், இயேசு முதலாவதாய் பேசியிருக்கலாமே, ஆனால் அவர் பேசவில்லை. நேரங்களும் காலங்களும் சரியாக இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் காத்து கொண்டு இருந்தார். ஏனெனில் வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒன்றொன்றாய் நிறைவேற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இந்த நாளில் இந்த டிவி மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், இயேசுவின் மரணம் தச்சுகளாய் நடந்தது ஒன்று அல்ல. ஏதோ தானோ என்று சொல்லி மனிதர்கள் பேசுகிற விதமாக இயேசுவின் மரணம் நடக்கவில்லை. வருஷங்களுக்கு காலங்களுக்கு முன்பதாக எழுதி வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், தீர்க்கமாக பிதாவாகிய தேவன் முன்முறித்தவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் இயேசு சிலுவையிலே காத்திருந்தார். ஒன்றென்றாக உங்களுக்கு தெரியுமா, குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்கள் சிலுவையில் மாத்திரம் நிறைவேறியது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று அல்ல, ரெண்டு அல்ல, மூன்று அல்ல, எல்லாவற்றுக்கும் இயேசு பேசிய ஏழு வார்த்தைகளுக்கும் தீர்க்கமான வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆகையினாலே எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது? பிதாவின் சித்தத்தை நான் செய்து விட்டேன். எல்லாம் முடிந்தது. பிதா எழுதி வைத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். ஏன்? இயேசு கெத்செமனே தோட்டத்தில் என்ன சபம் பண்ணினார்? என்ன சபம் பண்ணினார்? என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, பிதாவே உம் சித்தம் நிறைவேறும். அவருடைய சித்தம் என்ன? சிலுவையிலே இயேசு தொங்குவது, சிலுவையிலே ரத்தம் சிந்துவது, அது பிதாவின் சித்தம். ஆகையினாலே ஒன்றென்றாக ஒன்றென்றாக நிறைவேறு வரையும் இயேசு காத்திருந்து சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, ஹல்லேலூயா என்று சொல்லி அவர் தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கொஞ்ச நேரத்தில் நான் முடித்து விடுகிறேன். ஏழாவது வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்து தொங்கி கடைசி துளி ரத்தமும் வெளியேறுகிற பொழுது இயேசு சொன்ன ஏழாவது வார்த்தை நாம் சீக்கிரத்தில் பார்த்து கடந்து செல்லலாம். லூக்கா 23 அதிகாரம், லூக்கா 23 அதிகாரம் 44 வசனத்தில் இருந்து 46 வரைக்கும் வாசிங்கள். 44-46 வாசிங்கள்.
அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
46 வசனத்தை திருப்பி வாசிங்க. 46 வசனத்தை திருப்பி வாசிங்க.
இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு மகா சத்தமாய் எல்லாரும் கேட்கும்படியாக ஒரு காரியத்தை செய்தார். மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் ரெண்டு காரியத்தை கவனிங்கள். ஒன்று, இயேசு, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு உலகம் இயேசு மனிதன் என்று சொல்லுகிறது, இயேசுவும் மனிதன் தான் என்று சொல்லி பேசுகிறது. வேதத்தில் எழுதப்பட்டவைகளை அறியாமல் புரியாமல் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நீங்கள் பேசாதிருங்க. இயேசு பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தன் வாழ்வில் என்ன சொன்னா தெரியுமா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஜீவன் எப்படி மறிக்க முடியும்? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அப்போ சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஜீவன் எப்படி மறிக்க முடியும்? இயேசு சொன்னார், நானே ஜீவன். அதனாலே இயேசு பிதாவை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவானவர் மனிதர்களால் கொலை செய்யப்படவில்லை என்பதற்கு சத்தியமான வாக்கு இதுவே. உலகம் சொல்லத்தக்க இன்னைக்கு அநேகர் பேசுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். சில பொலிட்டிக்கல் பேசுகிறார்கள், சில மத தலைவர்கள் பேசுகிறார்கள், இயேசுவும் மனிதன் தானே, கொலை செய்தார்களே, இயேசுவை கொலை செய்தார்களே. பெரியமானவரே, இயேசு கொலை செய்யப்படவில்லை, இயேசு கொலை செய்வதற்கு தன்னை ஒப்புவித்தார் என்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. பிரியமானவனே, ஆகையினால் இயேசு பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். நான் இதை வாசித்து யோசித்தது என்ன தெரியுமா? என்னிடத்தில் ஒன்று இருக்கிற பொழுதுதான் அதை நான் கொடுக்க முடியும். என்னிடத்தில் இருக்கிறது ஒன்றை நான் கொடுக்க முடியும். பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே தன் ஆவியை கொடுக்க வல்லவராயிருந்தார் அவர். இன்றைக்கு என்னுடைய ஆவியை உங்களுடைய கரத்திலே என்னால் கொடுக்க முடியுமா? நான் மனிதன், என்னால் கொடுக்க முடியுமா? ஆனா இயேசு தேவனாயிருந்தார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவராயிருந்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய சித்தமெல்லாம் செய்து முடிச்சிட்டேன், கல்வாரியிலே நான் தொங்கி என் ஜனத்தினுடைய பாவங்களை சுமக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறேன். இன்னைக்கு சீக்கிரம் வாசிக்கிறேன், டைம் போகிறது அல்லவா. ஆகையினாலே இயேசுவுடைய மரணம் எல்லாம் தீர்க்கமாக எழுதப்பட்டு வைத்திருந்தவைகள் சிலுவையில் நிறைவேறியது. ஆகையினாலே இந்த பெரிய வெள்ளி என்பது தச்சைகளாக ஒன்று அல்ல, ஏனோ ஒன்று நடந்தது ஒன்று அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன், கொடுக்கிறேன். கொலை செய்யப்படவில்லை, இயேசு கொலை செய்யப்படவில்லை. எங்காவது இருக்குதா இயேசு ரத்தத்தை சிந்தி மறித்து விட்டார்? இல்லை, அவர் தன் ஆவியை பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே உன் விருப்பம் எல்லாம் நான் செய்துட்டேன், எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேன், ஜனங்களுடைய பாவங்களை நான் சுமந்த, அக்கிரமங்களை நான் சுமந்த, இவர்களை நான் விடுவிப்பதற்கு வழியை வகுத்து விட்டேன், இப்பொழுது நான் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டேன், இப்ப ஒன்று ஒன்று இருக்கிறது என் ஆவி, அது நான் சொல்லாம போகாது. என்னுக்குள்ளே இருக்கிற நான் சொல்லாம அது போகாது. பிரியமானவர்களே, எங்களுக்குள்ளே இருக்கிற உயிர்களுக்கு ஒரு அதிபதி இருக்கிறார். அது எந்த நேரம் போகுது, எந்த நேரம் வருகிறது என்பதை நாங்கள் நிரூபிக்க முடியாது. ஆனா இயேசுவோ தெய்வம், இயேசுவோ ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், என் ஆவியை பிதாவின் கையிலே நான் ஒப்படைக்கிறேன், கொடுக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் மரணம் இயற்கை மரணம் அல்ல. மேல் வசனத்தை வாசிங்க சிஸ்டர், சொன்னது 44 வசனம் 44 அதிகாரத்தில் பாத்தீங்க, 44.
அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை.
பிரியமானவர்களே, இயேசுவின் கர்ணசி சரணம் வருகிற பொழுது இயற்கைகள் எல்லாம் தடுமாறுகிறது. இயற்கைகள் புரிந்ததோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனா பூமி முழுவதும் அந்தகாரம் உருவாகுகிறது. ஏன்? இயேசுவின் மரணம் அது வித்தியாசமானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்பதை மறந்து விடாதிருங்க. ஒரு மனிதனை போல இயேசு மரிக்கவில்லை. இயேசுவின் மரணமே வித்தியாசம் தானே. சிலுவையில் அடிக்கப்பட்டு கடைசி துளி ரத்தமும் சிந்தி 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 இயேசு மரித்தார். ஆனால் சூரியன் இருளாகி போய்விட்டது. சூரியன் இருளாகி போய்விட்டது, பூமி முழுவதும் அந்தகாரப்படுகிறது. இந்த வேளையிலே இயேசு பிதாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியை நான் ஒப்படைக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வந்த வேலை முடிந்தது, வந்த காரியம் முடிந்தது. கஷ்டம்தான், துன்பம்தான், வேதனைதான், ஆண்டவரே வியாகுலம் தான், ஆனாலும் நான் வந்த வேலையை செய்து முடித்து விட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை பார்க்கிற உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இயேசு பூமியிலே மனிதராயிருந்த வேளையிலே அவர் தேவனாயிருந்தார் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. ஒரு பகுதியை பார்த்து இயேசு மனிதன், இயேசு மனிதன் என்று சும்மா பேசாதிருங்கள். வேதத்தை வாசி, பைபிளை வாசி, என்ன எழுதியிருக்கின்றதை வாசி, தீர்க்கமாக 700 வருஷங்களுக்கு முன்பதாக என்ன எழுதப்பட்டிருந்து வாசி. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிசாசை சிலுவையிலே வெற்றி சிறப்பார் என்று சொல்லி ஆதியாகமத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எடுத்து வாசித்து சரியானவைகளை பேச வேண்டும், தவறாய் பேசிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இயேசுவின் மரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயேசுவின் மரணத்திலே ஒரு நிமிஷம் முன்னுக்கோ பின்னுக்கோ ஆக முடியாது, முன்னுக்கோ பின்னுக்கோ ஆக முடியாது. வடிவாய் கவனிங்க, வடிவாய் கவனிங்க. இயேசு சொன்னார், இயேசுவே பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஒரு சொந்தக்காரன் தான் ஒரு காரியத்தை இன்னும் ஒருவனுக்கு கொடுக்க முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவாதிபதியாக இருக்கிறேன், நான் தான் என்னுடைய ஜீவனை கொடுக்க முடியும். என் ஜீவனை நான் கொடுக்க முடியுமா? உங்களுடைய கரத்தில் இப்ப நான் கூப்பிட்டு சொல்ல முடியுமா? இந்த செய்தியை பார்க்கிற உன்னை பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய ஜீவனை நீ நினைச்ச நேரத்துக்கு எடுத்து இந்த ஜீவன் தான் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உன்னாலே சொல்ல முடியுமா? இயேசு சொன்னார், அவர் தெய்வம், அவர் ஆண்டவர், அவர் இயேசு, அவர் ஜீவாதிபதியாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் சொல்லி மகா சத்தம். எல்லாரும் கேளுங்க, மகா சத்தம். யூதர்களோ இவர்களோ அதிகாரிகளோ என்னை கொலை செய்யவில்லை, எல்லாரும் கேளுங்க என்று சொல்லி தன் ஜீவனை என்ன செய்தாரே, விட்டார், விட்டார். என்னுடையதை விடுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஜீவனை உருவாக்குவதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஜீவனை விடுவதற்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆகையினால அவர் என்ன சொன்னா தெரியுமா பிரியமானவர்களே, சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார், ஒப்பு கொடுத்தார், ஜீவனை விட்டார், ஒப்பு கொடுத்தார், ஜீவனை விட்டார். இயேசுவானவர் கொலை செய்யப்படவில்லை, கொலை செய்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார். சீக்கிரமா வாசிப்போமா, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். முதலில் நான் வாசித்த நிலை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிப்போமா.
அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இது 700 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தை, இது நிறைவேற வேண்டும். சிலுவையில் என்னது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. எப்ப எழுதப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள்ல இந்த வார்த்தை எழுதியிருந்தால் கூட குத்தி மதிப்பாக யாராவது எழுதியிருக்கலாம். ஆனால் 700 வருஷங்களுக்கு முன்பதாக இயேசுவின் பிறப்பையே காணாத ஒரு தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை குறித்தும் இயேசுவின் மரணத்தை குறித்தும் தீர்க்கமாக எழுதின தீர்க்கதரிசி எழுதுகிறார். என்னவெனில், அவர் சிலுவையிலே பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்று சுமந்து தீர்ப்பார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இயேசுவின் மரணம் ஏன் நடக்க வேண்டும்? இந்த வசனம் நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லையெனில் இயேசு ஒருவேளை சிலுவையை சுமந்து கொண்டு வந்து கல்வாரியிலே வைத்து விட்டு போயிருக்கலாம். சிந்திங்க, ஒருவேளை இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அவர் கல்வாரி வரைக்கும் வந்துவிட்டு ஒருவேளை ஒரு தலைவன் வந்து இதோடு நிறுத்துங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது
நிமித்தம்
அநேகரை அவருக்கு பங்காக
கொடுப்பேன்,
பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்.
பிரியமானவர்களே, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். நீயும் நானும் தான், நீயும் நானும் தான், அநேகரை அநேகரை அவருக்கு நான் பங்காக கொடுப்பேன். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். சுவிசேஷங்களை நீங்கள் வாசிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி பேசினார்கள், காரி துப்பி சபிச்சு அக்கிரமக்காரர் பாவிகளோடு பாவிகளாக இயேசு சிலுவையிலே நிறுத்தப்பட்டார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். ஏதோ சும்மா நடந்தது என்று சொல்லி கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் அண்ணாதிருங்கள். அநேக கிறிஸ்தவர்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் எங்கே என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி கூட தெரியாது. வாசிப்பார்கள், சுவிசேஷங்களை வாசிப்பதும் அதில் இயேசு மரித்தார் என்ற அவ்வளவுதான். தீர்க்கங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனம் எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எந்த தீர்க்க தரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் இயேசுவருடைய ஆவி பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படவே முடியவே முடியாது என்பதை மறவாதீர்கள். அதே நேரத்தில் அவர் தன் ஜீவனை விடவும் முடியாது என்பதை நாங்கள் மறவாதிருக்க வேண்டும். ஏனெனில் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் நான் முடிக்கவிருக்கிறேன். இப்பொழுது என்ன ஒரு வசனம் வாசிப்போம், யோவான் 12:24 வாசிங்கள், சீக்கிரமாக வாசிங்கள், நான் முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா. யோவான் 12:24,
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை அதில் மிகுந்த பலனை கொடுக்கும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை அதில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
என்னவெனில், கோதுமை மணியானது விழுந்து மறிக்காவிட்டால் அது அநேக பலனை கொடுக்காது. என்ன சொல்லுகிறேன், இயேசுவின் மரணம் ஒரு தீர்க்க தரிசனம். இயேசுவின் மரணம் முன் அறிவிக்கப்பட்டவை. இயேசுவின் மரணம் தீர்க்கமாக நிறைவேறுகிறதும் ஏறினால் மாத்திரமே அது சம்பூர்ணமாக இருக்கும். மெய்யாகவே இவையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது அநேக பலனை கொடுக்காது. இயேசு மாத்திரம் மறித்திருக்காவிட்டா நீ இந்த இடத்துல இருப்பியா? அநேக பலனை கொடுக்க முடியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார், அநேகரை பங்குள்ளவனாய் கொடுப்பேன். இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார், அநேக பலனை நீ கொடுக்க வேண்டுமே ஆனால் இயேசுவானவர் சிலுவையிலே தன் மரணத்தை அங்கீகரித்து கடந்து செல்ல வேண்டியவராய் இருந்தார். ஏனெனில் அது தீர்க்க தரிசனம், முன்னுரைக்கப்பட்டது. ஆகையினாலே தன் ஜீவனை விட்டார், தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஒரு சில வசனை சீக்கிரத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13:8 வாசிங்கள். அருமையான வார்த்தைகள் இவைகள். அதை நான் விடவா, எடுக்கவா, பேசவா, வேண்டாமா, வாசிங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:8,
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
உலக தோற்றம் முதல்
அடிக்கப்பட்ட
ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முதல்லையே கிறிஸ்துவின் மரணம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க வெளிப்படுத்தல் முடிவு, ஆனால் முடிவில் எதை குறித்து பேசப்படுகிறது? உலக தோற்றத்திற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னவெனல், என்னவெனல், உலக தோற்றத்தின் முன்பதாகவே ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்க்கமாக எழுதி வைத்திருந்தார்களே. எப்படி இருக்கிறது? இதை வாசித்த பொழுது என்ன பண்ணி சொன்னேன், என்ன பண்ணி ஜோவான் ஸ்தானன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது என்ன தெரியுமா சொன்னார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இவைகள் தீர்க்கமானவைகள், இவைகள் நிறைவேற வேண்டும். அதனாலே இயேசு சிலுவையிலே தன் ஆவியை ஒப்புக் கொடுத்து ஜீவனை விட்டார். இதுவே பெரிய வெள்ளி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் மரித்ததின் காரணம் என்ன தெரியுமா, மரித்து உயிர் தெழுந்தால்தான் மரணத்தை வென்றார் என்பது பரிபூர்ணமாகும். இன்றைக்கு இயேசு இருந்து கொண்டு நான் மரணத்தை ஜெயித்தேன் ஜெயித்தேன் என்று சொன்னார், ஒரு வேத பாரகர் எழுமின்றி பேசத்தான் செய்வான், ஒரு பரிசேயன் ஏதாவது சொல்லத்தான் செய்வான், உலகத்தார் அநேகத்தை பேசத்தான் சொல்லுவார். ஆனால் இயேசு என்ன தெரியுமா, நான் மரித்து உயிர் தெழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே வேதம் சொல்லுகிற மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி எங்கே நாங்கள் பார்க்கிறோம். மரணம் கூர், மரணத்தின் கூர் எங்கே? அவர் ஜெயம் கொண்டார், அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொண்டார். மரணம் இயேசுவை ஜெயிக்க முடியாமல் போய்விட்டது, மூழ்க முடியாமல் போய்விட்டது, விழுங்க முடியாமல் போய்விட்டது. அதனாலே தான் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் ஞாயிறு என்று சொல்லி நாங்கள் சொல்லி கொண்டாடுகிறோம், கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணமே உன் கூரங்கே, இயேசுவானவர் தன் ஆவியை பிதாவின் கையில் ஒப்புக் கொடுத்து தன் ஜீவனை விட்டார், விட்டார், விட்டார். அதனால் அர்த்தம் என்ன தெரியுமா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். எபிரேயர் 2:14-15 சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடுறேன், சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 2:14-15 வாசிங்க.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
திரும்பி வாசிக்க சிஸ்டர், கவனிங்க.
ஆதலால்,
ஆதலால்
பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி
தன் பிள்ளைகள் மாம்சத்தை போல இருக்கிறது போல அவரும் என்ன செய்தார், மாம்சமாக மாறி. மரணத்திற்கு அதிகாரியாகிய
பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி,
தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வசனத்தினுடைய டேஸ்டை புரிந்து கொள்ள வேண்டும், சும்மா இருக்க கூடாது. விளங்கிச்சா? இது என்ன வசனம் என்று உங்களுக்கு எவ்வளவு புரியுதோ எனக்கு என்ன தெரியல. நீ மாம்சத்தில் இருக்கிறபடியால் அவர் மாம்சமானார்.
அழிக்கும்படிக்கும்
தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு சிலுவையிலே இயேசு மரித்தார். சரிதானே சொல்றேன், சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன நல்ல ஆண்டவர் பாருங்க, நான் மாம்சத்தில் இருக்கிறேன், அவர் மாம்சமானார். பிசாசின் மரணத்திலிருந்து செயங்கொள்ளோன்றதுக்காக வேண்டி அவர் தன் மரணத்தினாலே, முதல்ல நான் சொன்னேன், மரணத்தை ஜெயிக்கணும் என்று சொல்லி சொன்னா என்ன செய்யணும்? முதல்ல நான் மரிக்கணும், அதுக்கு பிறகு அதுக்கு பெயர் தான் மரித்து மரணத்தை செயங்கொண்டார் என்று சொல்ல முடியும். உலகத்தில் இன்றைக்கு 1000 பேர் சொல்லிட்டு இருக்காங்க, உயிர்த்தெழுந்துட்டா, அவர் உயிர்த்தெழுந்துட்டா, இவர் இந்த பாரு. இயேசு பிறந்ததுக்கு சாட்சி இருக்குது, இயேசு வளர்ந்ததுக்கு சாட்சி இருக்குது, இயேசு மரித்ததுக்கு சாட்சி இருக்குது, இயேசு உயிர்த்தெழுந்தலுக்கு மகா சாட்சிகள் இருக்கிறது. பேசிட்டு போகலாம், அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும்
அப்படியானது. ஜீவ காலமெல்லாம் மரணத்துக்கு பயந்திருந்தவர்களுக்கு விடுதலை உண்டாக்குவதற்கு சிலுவையிலே அது அப்படியானது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசுவின் மரணத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களே நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படி நடந்தது. சும்மா நடக்கல, சும்மா நடக்கல. ஹல்லேலூயா. ஆகையினாலே இயேசு மரணத்தை வென்றார். 7வது வார்த்தை என்ன சொல்ல, அவர் தன் நல்லாய் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆவி ஒரு ஆத்மா மீது அவருக்கு அதிகாரம் இருந்தது. அதனாலே அவர் எடுத்து என்ன செய்தார், பிதாவின் கரத்தில் கொடுத்தார், கொடுத்துட்டு தன் ஜீவனை விட்டார். அதிகாரம் உள்ளவர், ஜீவாதிபதி. ஹல்லேலூயா. ஜீவாதிபதி. நான் செய்ய முடியுமா இத? நீ செய்ய முடியுமா இத? செய்ய முடியாது. நீ ஒரு கொடுத்த அவ்வளவுதான், போயிரும், திரும்பி எல்லாம் வராது. அவர் விட்டாரு, அவர் எடுத்தாரு, அவர் திரும்ப வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, இயேசு அப்படி ஏன் செய்தார், இயேசு அப்படி எதற்கு செய்வார்? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. ஜீவ காலமெல்லாம் பாவம், ஜீவ காலமெல்லாம் மரண பயம். இன்றைக்கு உனக்கு சொல்றேன், கேளு சபையே கேளு, மரணத்தை குறித்து பயமுள்ளவனாய் நீ இருந்தால் திரும்ப நீ ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவை திரும்ப ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவண்டை நீ திரும்ப வர வேண்டும். நீ பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, புதிதாக பார்த்து கொடுக்கிற ஜனங்களே, மரணத்தை குறித்த பயம் உனக்கு இருந்தால் நீ கிறிஸ்துவை திரும்ப ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர் ஏன் அப்படி செய்தார் என்று சொல்லி சொன்னார், மரண பயத்தில் இருந்த நானும் நீயும் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சிலுவையிலே தன் ஆவியை ஒப்புக் கொடுத்து தன் ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரணமே உன் கூரங்கி, இயேசு ஜெயம் கொண்டார், இயேசு ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இவைகளை பார்க்கலாம். நான் இதை விளக்குவதற்கு கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு வார்த்தையோடு நான் முடித்து விடுகிறேன். வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்கள், வெளிப்படுத்தல் 1:18 சீக்கிரம் வாசிங்கள், நான் முடிக்கிறேன்.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன்.
நான்
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. நான் மரித்தேன், நான் சதா காலங்களிலும் என்ன செய்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லோரும் எழுந்திருப்போமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் மனம் சந்தோஷமாய் இருக்கிறது, என் மனம் நிறைந்திருக்கிறது. என்னவெனில், இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவா. ஹல்லேலூயா. அருமை ஆண்டவரே, இந்த அருமையான பெரிய வெள்ளி அன்று எங்களை கூட வைத்து உங்களுடைய 7 வார்த்தைகளையும் கவனிக்க வைத்த உங்களுடைய மகத்துவமான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உணர்வுள்ள இருதயத்தோடு உடைய வார்த்தைகளை சுமந்து செல்ல, அதை சிந்திக்க, அதை தியானிக்க, நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வர அந்த வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்த தெய்வம் இயேசு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் வீடு போய் சேரும் வரைக்கும் கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே இயேசுவே, உடைய பிள்ளைகளை உடைய நாமத்தில் இந்த நாளிலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தைகளை பிரசங்கித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. உடைய நாமத்தில் உடைய ஊழியக்காரர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருப்பார்களாக. நஸ்திரினா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.